அடியேண்டா சுவாமி சுவாமி போய் டெலி ஆச்சு
ஆ
ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி.
ஆரம்பிச்சிடலாமா? வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம தரதீருஹ பிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணார்த்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாஸ்த யோகீஸ்வர குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹுய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபுரம் வம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாத ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாத மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாத ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பாதுகா தேவ ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே கோபாலாரி மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வகலபூர்ண மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கநாயக்கிய நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமேசனி சத்தாந்தாக்ருதி ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூர்ணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யவகதஸ்ப்ருஹம் ஸ்வதந்த்ரம் ஸ்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹா. அகில போனரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமுதி கலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதி கருணாம்சோ வேதகுஜமூடா குரோ மே பகவத் பரமபக்தி ஸ்ரீநிதோ வெங்கடேசே. நம் பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய நம்முடைய உஜந்த ஆச்சாரியரான சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய தெய்வ வைபவத்தை பல பிரகாரங்களாலே அனுசந்தானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த உலகம் என்றும் கண்டிராத பெரிய புகழாளரான நம்முடைய ஆச்சாரியர், அவருடைய ஹிருதயம் ரொம்ப விசாலமானது. எப்படி பகவானுடைய ஹிருதயம் பிராட்டினுடைய ஹிருதயம் விசாலமானதோ அதுபோல விசாலமான ஹிருதயம் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரு நல்ல உபாயத்தை சொல்லி சம்சாரமாகிறந்த அனாதி சக்கரத்திலே விழுந்து விடலாமல் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் நன்மை செய்ய வேணும், இங்கிருக்கும் காலத்திலும் எல்லா நன்மைகளும் பெற்று ஆத்மாவும் எம்பெருமானிடத்திலே பரமபதத்திலே பெரிய கைங்கரியமாகிற பெருவாழ்வை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேணும், முயற்சிக்கு உண்டான வழியும் காட்ட வேணும் என்றெல்லாம் ரொம்பவும் பாரித்து எல்லா ஆச்சாரியார்களுடைய ஹிருதயத்தையும் ஒரு வடிவமாக எல்லா மகர்ஷிகளுடையதான ஸ்ரீ சூக்தியும் எல்லாம் சேர்ந்து ஒரு வடிவமாக எப்படி வேதமெல்லாம் சேர்ந்து பரபிரம்மம் ஒரு ஸ்வரூபம்னு சொல்லலாமோ அதுபோல எல்லா நல்ல குணங்களும் சேர்ந்து ஒரு உயர்ந்த ஆச்சாரியராக நமக்கு கிடைச்சிருந்தார். அதனால தான் சுவாமியினுடைய திருக்குமாரர் சுவாமிக்கு கடைசியில் இந்த சரம திருமேனியை அப்படியே கண்ணீரோடே பிரதட்சிணம் பண்ணும்போது கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ என்று மிகவும் உருக்கமாக அனுசந்தானம் பண்ணுகிறார். இது போன வாரமும் தார்க்கிக சிம்மமாக நம்ம ஆச்சாரியன் எழுந்தருளிருந்த அந்த காம்பீரியத்திலே அந்த சமுத்திரத்திலே ஒரு திவலை எடுத்து பார்த்தார் போலே பார்த்தோம். அதற்கு முன்னாலே கவி சிம்மமாக எழுந்தருளிருந்தார் என்ற மகாவைபவத்திலேயும் சமுத்திரத்திலே ஒரு திவலை எடுத்தார் போலே கண்டோம். ஒரு பாதி ராத்திரியிலே ஒரு அர்த்தஜாமத்துக்குள்ள ஆயிரம் அற்புதமாக வேதத்துக்கு சமமாக ஆச்சரியமான பாதுகாதகாசிரம் சாதித்தருளி அந்த பாதுகாதகாசிரத்தினுடைய பிரபாவம்தான் கரை கொள்ளாமல் சாட்சாத் பெரிய திருவடி நாயனார் கருடாழ்வார் தாமே வந்து பட்டோலை கொடுத்து பட்டோலை பண்ணி கொடுக்கும்படியாக அவ்வளவு உயர்ந்ததான சுவாமி தேசிகனுடையதான அந்த அந்த கவிதா வைபவத்தையும் அதில் இருக்கிறதான ஒரு வேதாந்த சாரத்தையும் அது எல்லாருக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியதான வைபவத்தையும் இதற்கு மேல் உயர்ந்ததான ஒரு காவியம் இருக்க முடியாது என்று பிரமாணமிட்டு சொல்லலாம் முடியதான பெயர் பெற்ற அந்த பாதுகா பிரபாவ காவியம் இப்படி எத்தனையோ உயர்ந்ததான காவியங்களை அருளை செய்த சுவாமி நிகமானந்த மகாதேசியனுடைய அந்த கவிசிம்ஹம் என்கிறதான பெருமையை ஒரு வாரமும் இதுக்கு முன்னாலே தார்க்கிக சிம்ஹம் என்கிறதான பெருமையை போன வாரமும் அனுபவிச்சோம். கவி தார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே என்று திருக்குமாரர் தன்னுடைய திருத்தகப்பனாரை அருகே இருந்து எக்காலமும் அனுபவித்து அந்த ஆனந்தத்தையே தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பெருமையாக தேயாத்திரையாக அதுவே தமக்கு ஜீவனமாக வாழ்ந்திருந்த சுவாமியினுடைய திருக்குமாரர் தம்முடைய திருவாக்கினாலே என்னுடைய திருத்தகப்பனார் எத்தனை கல்யாண குணங்களுக்கெல்லாம் நிலைக்களமாய் எழுந்தருளியிருந்தார் என்று ஆனந்தப்பட்டும் அதே சமயம் அப்பேற்பட்ட திருத்தகப்பனார் என்ற இன்று இந்த பூலோகத்தை விட்டருளி திருநாடு நடந்தாரே என்று அந்த சோகத்திலே சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப உயர்ந்த வார்த்தை. எப்பவும் அனுபவிக்க வேண்டியதான ஒரு திருவார்த்தை அது கல்யாண குணசாலினே என்பதாக. இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கு நாம் கொஞ்ச நேரம் தேசியனுடைய வைபவத்தை அனுபவிக்க போகிறோம். கல்யாண குணங்கள் என்றால் நல்ல குணங்கள் என்று பொருள். கல்யாண சப்தத்துக்கு நிறைய விசேஷ அர்த்தம் உண்டு. பொதுவாக சொன்னால் கல்யாணம் என்ற சப்தத்துக்கு நல்லதுன்னு அர்த்தம், கல்யாணம்ன்ற சப்தத்துக்கு தங்கம்னு அர்த்தம். தங்கம் ஏன்னா உயர்ந்த பொருள்களிலே உயர்ந்ததாக இருப்பது தங்கமானபடியினாலே அது தங்கத்துக்கு கல்யாணம்னு சம்ஸ்கிருதத்திலே ஒரு விவகாரம். நாமும் கல்யாணம் என்று இப்பெல்லாம் விவாகத்தை சொல்கிறோம். என்ன அதுவும் நல்லதுங்கிறதுனால நல்ல விஷயங்களெல்லாம் சேர்ந்து ஒரு நாளிலே நடப்பதனாலே அதற்கு கல்யாணம்னு பேர் வைக்கிறோம். நல்லது என்று சொல்லி வாழைமரம் கட்டுறோம், நல்லது என்று சொல்லி விளக்கேற்றி வைக்கிறோம், நல்லது என்று சொல்லி நல்ல சபையாக அமைத்து கொள்ளுகிறோம், மங்களமான திரவியங்கள் எல்லாத்தையும் அன்னைக்கு சேர்த்து கொள்ளுகிறோம், ரொம்ப நல்லது வாழ்க்கையிலே என்பதனாலே அப்படி எப்படி பெருமாள் தாயார் திவ்ய தம்பதிகளாக லோகத்துக்கெல்லாம் நன்மை தராளோ அதே போலே இப்பொழுது இந்த தம்பதிகள் சேர்ந்து இந்த வம்சத்துக்கு மேல்மேலும் உயர்ந்த நல்லதை தரப்போகிறார்கள் என்கிறதான ஒரு ஒரு அபிலாஷையினாலே அதை தான் நாம் நல்லதுன்னு சொல்லி கல்யாணத்தையும் நல்லதுன்னு சொல்கிறோம். மங்கள வாத்தியங்களையும் முழங்க வைப்பதும் மங்களமாக பெரியவர்களை கூட்டுவித்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்வதும் கல்யாணம் என்று சொல்லி இதுவே நன்மையாக சொல்லி ஸ்ரீ புருஷால் தம்பதிகளாக கைபிடித்து கொள்வதும் எல்லாம் மங்களமாக இருப்பதனாலே அதை கல்யாணம்னு சொல்கிறோம். அதனால கல்யாண சப்தத்துக்கு நல்லதுன்னு அர்த்தம். அது சம்ஸ்கிருதத்திலே கல்யாண சப்தம்னா கல்யாண சப்த கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப நல்ல குணங்கள்னு அர்த்தம். சுவாமி தேசிகனுக்கு அத்தனை கல்யாண குணங்களும் எல்லாம் ஸ்வபாவமாக இருந்தன. அதைத்தான் சுவாமியினுடைய திருக்குமாரர் அவ்வளவு அனுபவிச்சிருக்கார். சுவாமி தேசிகன் சாட்சாத்து திருவேங்கடமுடையானுடைய அவதாரமோ சாட்சாத் கண்டாவதாரம்தான், சாட்சாத் பாஷ்யகாரர் தான் மீண்டும் நம்ம சம்பிரதாயத்தை உறுதிப்படுத்த நிலைப்படுத்தி நிமித்த வந்திருக்கார் என்றெல்லாம் அப்படி விசேஷமாக கொண்டாடி அனுபவிக்க வேண்டியதாயிருந்த அவதாரம். அந்த அவதார சுவாமி தேசிகன் அவதரித்தது மனுஷனாக அவதரித்தார், பிராமணனாக அவதரித்தார், சிறு வயசிலே நல்ல ஆச்சாரியனுக்கு நல்ல சிஷ்யனாக இருந்தார், பின்னாலே உயர்ந்த ஆச்சாரியராக இருந்தார், எம்பெருமானுடைய உயர்ந்த பக்தராக இருந்தார். இப்படி எத்தனையோ விசேஷ பெருமைகள் சுவாமி தேசிகனுடையதான இந்த கல்யாண குணசாலனைங்கிற விஷயத்தை நாம் இப்பொழுது நாலு ரீதியாக பார்க்கலாம். எத்தனையோ ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கு, ஆனால் எல்லா ரீதியினாலையும் நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு அவகாசம் இல்லை. நாலு ரீதியாக பார்க்கலாம். சுவாமி தேசிகன் அந்த மனுஷகுலத்திலே வந்து அவதரித்ததுனாலே என்ன மனுஷராக இருந்தார் என்றால் அந்த மனுஷனுக்கு வேண்டிய சகல கல்யாண குணங்களும் கீதையிலே பெருமாள் எத்தனை உயர்ந்த கல்யாண குணங்கள் மனுஷனுக்கு வேணும் என்பதாக உபதேசம் பண்ணுறாரோ அப்படி அத்தனை கல்யாண குணங்களும் எல்லாம் சேர்ந்திருந்தார். மனுஷனுக்கு வேண்டிய கல்யாண குணங்களோட இருந்தார். அதிலும் விசேஷமாக விஸ்வாமித்திர குலத்திலே வந்து அவதரித்து வர்ணாசிரம தர்மம்தான் சனாதன தர்மம், அதுதான் எந்த சிருஷ்டியிலும் தர்மம், அதைத் தவிர வேறொரு தர்மம் எல்லாம் தர்மம் இல்லை, அதெல்லாம் போலி தர்மங்கள், ஏமாற்று தர்மங்கள், நம்மை தர்மம்னு காட்டி பாவத்திலே இழுத்துண்டு போகிற தர்மங்கள். அதனாலே எது வர்ணாசிரம தர்மந்தான் உயர்ந்த தர்மம். பிராமணனாக அவதரிச்சிருந்தோம் நாம், பிராமணனாக பிறந்தால் எப்படி உயர்ந்த பிராமணனாக இருக்க வேண்டும் என்னும், அந்த பிராமணனுடையதான குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதே லோகத்துக்கு ஒரு நிதர்சன புருஷராக எழுந்தருள் இருந்தார். அதனால பொதுவான மனுஷ கல்யாண குணங்கள் என்ன, பொதுவாக ஒரு பிராமணோத்தமன் இருக்க வேண்டியதான, அவனுக்கு இருக்க வேண்டியதான கல்யாண குணங்கள் என்ன, அதற்கு மேலே உயர்ந்த சிஷ்யராக இருந்தார். சிஷ்ய குணங்கள் பரிபூர்ணமாக, எப்படி கூரத்தாழ்வாரிடத்திலே சிஷ்ய குணங்கள் பரிபூர்ணமாக இருந்தது என்று பல காலம் அனுபவிக்கிறோமோ, அதே போலே சுவாமி நிகமாந்த மகாரஜன் தேசிகனிடத்திலே ஒரு சிஷ்ய குணங்கள் அப்படி பரிபூர்ணமாக நிறைஞ்சிருந்தன. அதையும் காட்டிலும் எல்லாத்தை காட்டிலும் எப்பவும் நாம் நமக்கு அனுபவிக்க வேண்டியதாக ஆச்சாரிய கல்யாண குணங்கள் அப்படியே கடல் கடல் கூடினார் போலே இருந்தது சுவாமி நடத்திலே. அதனால நாம் அனுபவிக்க வேண்டியதான கல்யாண குணங்கள் சுவாமி நடத்திலே, ஒரு மனுஷனாயிருந்தால் எத்தனை உயர்ந்த மனுஷனாக இருக்க முடியும், பிராமணோத்தமனாயிருந்தால் எத்தனை உயர்ந்த பிராமணோத்தமனாக இருக்கலாம், சிஷ்யனாயிருக்கும் போது எப்படி ஒரு உயர்ந்த சிஷ்யனாக இருக்கணும், ஆச்சாரியராக இருந்தால் எப்படி இவரை காட்டிலும் ஆச்சாரிய உத்தமர், ஆச்சாரிய சார்வபௌமர் என்றால் இவரிடமிருந்து இருக்கிற கல்யாண குணங்களிலே 1, 2, 10, 15 இன்னுத்தரிடத்திலே இருந்தாலில் அவரே நாம் ஆச்சாரியராக கொண்டாட வேணும், அப்படியாக்கும் சுவாமியிடத்திலே இருந்தனா என்று இப்படி 4 ரீதியினாலே சுவாமியை அனுபவிக்கலாம். பல ரீதியினாலே அனுபவிக்க வேண்டியிருக்கு. 1, 2 எப்படி எம்பெருமானிடத்திலே அனந்த கல்யாண குணங்கள்னு சொல்றா போல சுவாமி தேசிகனிடத்திலே கல்யாண குணங்கள் பலவாய் அனந்தமாயிருந்தாலும் நாம் நம்முடைய அஜானத்துக்கு தகுந்தாற் போலே, அசக்திக்கு தகுந்தாற் போலே, தெரிஞ்ச அளவிலே தகுந்தாற் போலே அனுபவிப்பதற்காக அவகாசத்துக்கு தகுந்தாற் போலே 4 கல்யாண குணங்களை மாத்திரம் எடுத்துண்டு அதுவே ஒன்றொன்றும் எப்படி ஜெகத்தை சுற்றி 4 சமுத்திரம் இருக்கோ அதுபோல நம்ம சுத்தி நம்ம தேசிகனுடையதான 4 சமுத்திரங்களும் நம்ம சுத்தி சுத்தி நம்ம ஆச்சாரியால் நம்ம சுவாமி தேசிகன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று நாம் கொண்டாடி கொள்ளும்படியாக சந்தோஷப்படும்படியாக இருக்கு. சுவாமி தேசிகன் அவர் மனுஷ கல்யாண குணங்கள். சுவாமி தேசிகன் அந்த மனுஷன் என்றால் அந்த மனுஷனா இருக்க வேண்டியவன் எப்படியாக்கும் எல்லாருக்கும் ஹிதத்தை ஆசைப்படவனா இருக்கணும். அதான் சுவாமி தேசிகன் சாதிப்பார். பிரதான சதகத்திலே சாதிக்கும் போது எல்லா தர்மசாஸ்திரங்களுக்கும் சாரம்னு ஒன்று உண்டு. என்ன சாரம்னா, நாம் ஒன்றில் மாத்திரம் தெளிவாக இருக்கணும்னு சாதிக்கிறார் அவர். எல்லா சாஸ்திரங்களுக்கும் சாரமானது ஒன்று தான், இதை புரிஞ்சுட்டாலே மனுஷன் நல்லவனாயிடுவான், இதை அனுட்டிக்கணும். சுவாமி தேசிகனை பற்றி சொல்லக்கூடிய இத்தனை கல்யாண குணங்களும் சுவாமி தன்னுடையதான தன்னுடைய வாழ்நாளிலே எல்லாம் அனுபவிச்சு தான் கடைபிடிச்சதான கல்யாண குணங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எல்லா தர்மங்களுக்கும் சாரமானதை சொல்றோம்னு சாதிக்கிறார் பிரதான சிரகத்திலே. அது பஞ்சதந்திரத்திலே வர ஸ்லோகம். அது என்ன சாதிக்கிறார்னா, தர்மங்களுக்கெல்லாம் சாரம் ஒண்ணுதான், அது அஹிம்சை. அது இந்த அஹிம்சைனா என்னன்னு புரியல, அதை புரிய வைக்கிறார் எங்க சுவாமி. நமக்கு எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ, நம்ம எது பாதிக்கும்னு நினைக்கிறோமோ, நமக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ, இதே போல தான் அந்த மனுஷனுக்கும் அதே விஷயம். அது பாதிப்பாக இருக்கும், அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், அவனுக்கு பிடிக்காது அப்படின்றதான இந்த தெளிவு இருந்ததுன்னா, இது ஒன்று போறும் எல்லா தர்மசாஸ்திரங்களையும் வாசித்து நாம் முடிவெடுத்து தீர்மானமாக தெரிஞ்சின்றோம்னு அர்த்தம். ரொம்ப அழகாக சாதிக்கிறது. ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம்னு சமாச்சரியது. அப்பா, நமக்கு எது கிடையாது, நமக்கு எது கூடாது, எது தப்புன்னு நமக்கு நாம் எதெல்லாம் நினச்சிக்கிறோமோ, அதே போல அது மற்றவனுக்கும் அப்படி தான் இருக்கும். அதனாலே நாம் அந்த தப்பு அவனுக்கு செய்யக்கூடாது என்றதை கடைபிடிக்கணும். ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம்னு சமாச்சரியது. அதனால மற்றவாளுக்கும் அதே போல நாம் நடந்துட்டா இது போறோம், எல்லா தர்மங்களையும் நாம் கடைபிடிச்சார் போல என்று ரொம்ப இதுல வேதாந்தத்தை சொல்லணும்னு ஆசைப்படலை சுவாமி தேசிகன். உயர்ந்ததான தத்துவங்கள் எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படலை. ஒரு மனுஷன் அவன் எப்படி மினிமமா வாழணும், இந்த மினிமமா கடைபிடிச்ச இந்த ஒரே ஒரு தர்மத்தை மாத்திரம் ஒரு மனுஷன் கடைபிடிச்சான்னா அதுலேயே சத்தியம் அடங்கிடும், அதுலேயே தர்மம் எல்லாம் அடங்கிடும், அதுலேயே பகவத் கிருபையும் பகவத் பக்தியும் எல்லா சதாச்சாரங்களும் தானே வந்து அடங்கிடும். அது இந்த ஒரு தர்மத்தினுடைய பெருமை என்னன்னா, எந்த தர்மத்தை உறுதியாக கடைபிடிக்கிறோமோ, சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டதான தர்மங்களில் எந்த ஒரு தர்மத்தை மாத்திரம் ஒருத்தன் உறுதியாக கடைபிடிக்கிறானோ, அந்த ஒரு தர்மத்தினுடைய பெருமை என்னன்னா, அந்த ஒரு தர்மமானது மற்ற தர்மங்களை எல்லாம் தன்னிடத்திலே தானே இழுத்து கொண்டு தன்னை சுத்தி பணைய வச்சுண்டு தானே அந்த தர்மங்களையும் பெருக்க வச்சுண்டு அப்படி ஒரு எல்லா தர்மங்களுக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆணித்தரமான நிலைக்களமாக்கி விடவும் ஒரு மனுஷனை. இதுதான் சனாதன தர்மத்துக்கும் மற்றவாழ்லாம் சொல்ற தர்மத்துக்கும் அதான் பெரிய வித்தியாசம். அது நம்முடைய வைதிக மதம் சொல்லக்கூடிய தர்மங்களுடையதான பெருமை, நாம் ஒரு தர்மத்தை உறுதியாக ஒரே ஒரு தர்மத்தை மாத்திரம் கடைபிடிச்சா போறோம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது சொல்லக்கூடிய அத்தனை தர்மங்கள் ஒரு தர்மத்தை கடைபிடிச்சா அந்த ஒரு தர்மமானது தானே மற்ற தர்மங்கள் எல்லாம் பிடிச்சி தன்னிடத்திலே இழுத்து வச்சு நம்ம மொத்தத்திலேயே பார்த்தான்னா மொத்தத்தில் மகா தர்மத்தை ஆக்கிடும். அது அதான் தேசிகன், எந்த தர்மத்தை நாம் கடைபிடிக்கலாம்னு யோசிச்சு சிரமப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுறார், நமக்கு எது கஷ்டமோ பாதிப்போ துக்கமோ சிரமமோ முடியாதோ இதே விஷயம் அவனாலையும் அவனுக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்றத மனசார புரிஞ்சுண்டு அதை நம்மால அவனுக்கு அந்த கஷ்டமோ அந்த பாதிப்போ அந்த சிரமமோ வராமல் இருக்கணும்னு நாம் நடந்துட்டாலே போகிறோம். இதுதான் மனுஷன் கடைபிடிக்க வேண்டியதான உத்தமோத்தமமான தர்மம்னு சாதிக்கிறார் சுவாமி அந்த பிரதான சதகத்திலே எடுத்து சாதிக்கும் போது. எதுக்காக சொல்கிறார், அதுபோல அது சுவாமியினுடைய கல்யாண குணம் அதை கடைசி நாள் வரைக்கும் அது கடைபிடிச்சுன்னு வந்தார். அதுதான் சுவாமிக்கு தேசிகனுடைய பெருமை. அது தான் கடைபிடிக்காததை எடுத்து சொல்லுவா சில பேர், அது தர்மம் அங்கே சொல்லியிருக்கு சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு அது ரொம்ப விசேஷமான தர்மம் கடைபிடிச்சா ரொம்ப நல்லது, எங்கே நம்மளால் கூட தான் முடியல ஆனால் இருந்தாலும் விஷயம் நன்னா இருக்கு அப்படின்னு தான் நாம் எல்லாம் சொல்லுவோம். நாம் சொல்கிற பிரவச்சனங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். எந்த தர்மங்கள் நம்ம பெரியவாக காட்டியிருக்கா அதில் ஒன்று ரெண்டு கூட நம்மளே கடைபிடிச்சா நல்லது தான் எங்கே முடியறது அப்படின்னு நாம் எல்லாம் பிரமிச்சு போய் தர்மத்தை பேசுகிற அளவிலே சந்தோஷப்பட்டு போவோம். ஆனால் சுவாமி அந்த போல இல்லை. எப்படின்னா அதை உபயுக்தேஷு வைசத்தியம் வைசத்தியம் திரிவர்க்க நிரபேட்சதா கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம் என்ன அழகாக சாதிக்கிறார் பாருங்க. உபயுக்தேஷு வைசத்தியம் இப்போ ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஏகமாக புஸ்தகத்தை வாசிச்சு ஐயோ அதை வாசிக்க முடியலையே இதை வாசிக்க முடியலையேன்னு இதை வாசிக்கணும் அதை வாசிக்கணும்னு வாசிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டு இல்லைன்னா வாசிச்சோம்ன்ற கர்வப்பட்டு இது ரெண்டும் வேண்டாம். உபயுக்தேஷு வைசத்தியம் என்ன மினிமமாக நமக்கு அவசியம் தேவையோ அந்த அவசியமான விஷயங்களில் நன்னா வாசிச்சா போகும். த்ரிவர்க்க நிரபேட்சதா பணத்துக்காக பணத்துக்காக ஓடாமல் சுகத்துக்காக சுகத்துக்காக ஓடாமல் அந்த தர்மம் பண்ணினானா நான் நன்னா இருக்க மாட்டேனா இந்த நல்ல காரியம் பண்ணினா நான் நன்னா இருக்க மாட்டேனா அப்படின்ற ஒரு செல்ஃபிஷாக தர்மத்தெல்லாம் பண்ணாமல் த்ரிவர்க்க நிரபேட்சதா செல்ஃபிஷான தர்மங்கள் கூடாது. அர்த்தத்துக்கு அர்த்தத்துக்கு பணத்துக்குன்னு ஒரு நாளும் அலையக்கூடாது. தப்பான சுகங்களையெல்லாம் சுகங்கள்னு நினச்சி ஏமாந்து ஓடக்கூடாது. கரணத்ரய சாரூபியம் எல்லாத்தோட முக்கியம் என்னென்னா மனசில் என்ன நினைக்கிறோமோ அதையே வாயினாலையும் சொல்லி அதையே செயலையும் செஞ்சால் போகிறோம். இது சௌக்கிய ரசாயனம். ரசாயனம்னா ரொம்ப பெரிய வசந்த டானிக்குன்னு அர்த்தம். அது சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல டானிக் ஒன்று உண்டுன்னா இதிலெல்லாம் சுவாமி தேசிகன் ரொம்ப வேதாந்தத்தை உள்ளே வச்சு சொல்கிறாருன்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் வேதாந்தம் என்பது விஷயமே இல்லாமல் ஒரு சாமானிய மனுஷன் தான் கடைபிடிக்க வேண்டியதான ஒரு நேர்மை என்ன, தான் அவன் ஒரு வாழ்நாளிலே அவன் கடைபிடிக்க அனுஷ்டிக்க வேண்டியதான ஒரு மினிமம் தர்மம் அவ்வளவுதான் போகிறோங்கிறார் அவர். இது போகிறோம் அதை உண்மையாக ஒருத்தன் கடைபிடிச்சான்னா அந்த தர்மத்தினுடைய ஒரு பலம் அது அப்படியே பிடிச்சி இழுத்துரும். அது மற்ற தர்மங்களை எல்லாம் தன்னிடத்துல அப்படியே கொண்டு வந்து தானே சேர்த்துன்றோம். அந்த தர்ம சனாதன தர்மத்தினுடைய வலிமையே அதுதான். அந்த வந்து அந்த வலிமை தான் நம்ம இவ்வளவு காலம் பாரத தேசத்துல இத்தனை மகான்களை எல்லாம் உருவாக்கி இருக்கு. எல்லா மகான்களும் எல்லாத்தையும் கடைபிடிச்சவா கிடையாது, ஆனா அது ஏதோ ஒன்று ரெண்டு தன் மனசுக்கு பட்ட நல்ல விஷயத்த உறுதியாக நேர்மையாக பரிசுத்தமாக தன்னலம் இல்லாம அதை கடைபிடிச்சால்தான் அதுவே மற்றதெல்லாம் கொண்டு வந்து கிடுகிடுகிடுகிடுன்னு அப்படியே எப்படி ஆகும். அது ஒரு மலையடிவாரத்திலே வந்து அந்த யானை கூட்டங்கள்லாம் சேர்ந்துட்டு தானே வாழணும்னு ஆசைப்படுறதோ அது மாதிரி எல்லா தர்மங்களும் தானே வந்து சேர்ந்து விடுறது. அதனால தான் தேசியம் சாதிக்கிறார். எந்த தர்மத்தை மினிமமா கடைபிடிக்கணும்னா இதோ இவ்வளவு பா இவ்வளவு பண்ணா போறோம்னார் அவர். ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம்ன சமாச்சரியது. இது மாதிரி எத்தனையோ நல்ல வார்த்தைகள். தான் அனுஷ்டிச்ச நல்ல விஷயத்த, தான் அனுபவிச்சு அனுஷ்டித்த நல்ல விஷயத்த சுவாமி தேசிகன் லோகத்துக்கெல்லாம் அனாயாசமா அப்படி உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கார். இதையெல்லாம் பிரத்யக்ஷமா இருந்து அனுபவிச்சவர் சுவாமி குமாரர். அதனால தான் அடாடா எங்க அப்பா என்ன கல்யாண குணம், என்ன கல்யாணம், எவ்வளோ வசந்த நல்ல மனுஷன்பா, ஐயோ காண முடியாத நல்ல மனுஷனாச்சு எங்க அப்பா இப்படி திருநாட்டுக்கு எழுந்தருளித்தாரே அப்படின்ற அந்த துக்கத்துல தான் அந்த ஸ்லோகத்தையே அப்பொழுது சாதிக்கிறார். அது அப்படியே எப்படி ஆக்கும் நம்ம ஆழ்வாருக்கு பகவத் அனுபவத்தினாலே தன்னை மறந்து கொட்ட ஆரம்பிச்சார். அப்படி பொய் நின்ற ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடமும் அதுபோல அது சுவாமி தேசிகனை பூர்ணமா அனுபவிச்சுட்டு சொன்ன வார்த்தை. சில பேர் ஏதோ அவளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தெரிஞ்சதுக்காகவே அந்த தெரிஞ்சதை வச்சே ஓஹோன்னு ஸ்லோகம் சொல்லிவிடுவா, அவளை பத்தி கவிதை எழுதிருவா. இந்த கவிதை அந்த மாதிரி கிடையாது. அது சுவாமியினிடத்திலேயே புத்திரனாய அவதரிச்சு அந்த சுவாமியினுடைய அந்த அன்பை எல்லாம் தானும் பெற்று அவரோட எவ்வளவு நெருக்கமா இருக்க முடியுமோ யாராலையும் இருக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமா இருந்து வாழ்நாள் பூராவும் தன்னுடையதான திருத்தகப்பனார் அனுபவிச்சு சொன்ன ஒரு வார்த்தை கல்யாண குணசாலினி. எவ்வளவு நல்லவர் எங்க அப்பா, எவ்வளவு நல்லவர் எங்க அப்பா அப்படின்னு. நல்லவர்னா எதனால என்ன, எல்லா விதத்தினாலையும் நல்லவர். இப்போ சொன்னோமே ஒரு மனுஷன்னா எப்படி வாழ்ந்து காட்டணும்னு, அது மனுஷன்னா எப்படி வாழ்ந்து காட்டணும்ன்றது ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம்னு சமாச்சரியது. நமக்கு எது மனசு கஷ்டமா இருக்குமோ அந்த கஷ்டம் அவளுக்கும் உண்டுன்னு நினைச்சு அவளுக்கு நம்மால அந்த கஷ்டம் வராம நடந்துக்கணும். அதுதான் அவர் இது நடந்தா போறோம்னார். அவர் ஒரு சாதாரண ஒரு திருஷ்டாந்தம் நிறைய இருக்கு சுவாமியினுடைய சரித்திரத்துல. பிரசித்தமான ஒரு திருஷ்டாந்தம் சுவாமி காஞ்சிபுரத்தில் எழுதியிருந்தார். அவர் எழுதியிருந்த போது ஸ்ரீகோஷம் வாசிச்சுட்டு இருக்கார். புஸ்தகங்கள்லாம் வாசிக்கச்சே ஒரு அப்படியே தன்னை மறந்து வாசிக்கிற சுவாவம் அது. இப்போ கூட நிறைய பேர் அப்படி இருக்கா, பேப்பரை வாசிக்கச்சே கூட சரி அண்ணன் என்னென்ன பார்க்க மாட்டா, அப்படியே என்னமோ பேப்பரில் மொத்தம் பரமபுருஷனே தெரிகிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. எப்பயும் பார்க்கலாம் அது. சினிமா பார்க்குறவா அப்படியே தன்னை மறந்து ஒன்றும் பார்க்கா, அப்படியே ஒன்றும் தெரியாமல் பார்க்குறா. அதுபோல் சுவாமி தேசியனுக்கு அந்த ஸ்ரீகோஷங்கள் வாசிக்கச்சு ஆஹா அது எப்படி அந்த பரதத்துவத்தை பற்றி பரம ரிஷிகள்லாம் ஆழ்வார்களெல்லாம் எவ்வளவு ஆழமாக அனுபவிச்சு என்ன வார்த்தை போட்டிருக்கான்னு வாசிக்கச்சே அக்கம் பக்கம் பார்க்குற பழக்கம் இல்லை. அவர் ஸ்ரீகோஷம் வாசிச்சுட்டு இருந்தார், தன்னை மறந்து வாசிச்சுட்டு இருந்தார். அந்த வழியாக ஒரு சுவாமி போனார், பல்லக்கில் போனார். அவருக்கு சிஷியாள் அதிகம், வைஷ்ணவர் தான் சிஷியாள் அதிகம். அந்த சிஷியாள்லாம் அவருக்கு தன்னுடைய ஆச்சாரியனை பல்லக்கில் ஏழை பண்ணிட்டு கம்பீரமாக விருதெல்லாம் சொல்லிட்டு வாத்தியம்லாம் வாசிச்சுண்டு அந்த வழியாக போனாவா. கந்தாட லக்ஷ்மணாச்சார்னு பேர் அவருக்கு. அந்த ஆச்சாரியன் போகிறார். அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் வித்வான்கள்லாம் இருந்தா, நிறைய வித்வான்கள் இருந்தா, அத்தனை வித்வான்களுக்கு மத்தியில் தான் சுவாமி தேசிகன் அப்படி ஒரு சிகரம் மாதிரி கொடி கட்டி பறந்தார். அவர் அப்போ ஏற்பட்ட சுவாமி தேசிகன் அந்த ஸ்ரீகோஷம் வாசிச்சுட்டு இருக்கார். அந்த சிஷ்யா அந்த பெருமா சிஷ்யாள் ஆச்சாரியன் ஏழை பண்ணிட்டு போறே ஒத்தொத்தருக்கும் ஒரு உற்சாகம். கந்தாட லக்ஷ்மண ஆச்சார சிஷ்யாளுக்கு நம்ம ஆச்சாரியனை பல்லக்கில் எழுந்து வரலு பண்ணிட்டு போகிறான் அந்த உற்சாகம் அது. அந்த உற்சாகத்தில் எல்லாரும் கோஷமாக போச்சே அவருக்கு நம்ம பல்லக்கு தாண்டி போயாச்சு. அதில் பல்லக்கு கோஷ்டியிலே இருக்கிற சிஷ்யனுக்கு ஒருத்தனுக்கு சுவாமி தேசிகன் இந்த நம்ம ஆச்சாரியன் எவ்வளவு பெரியவர், எவ்வளோ வசந்த வித்வான், எல்லாரும் நம்ம ஆச்சாரியனை பார்த்தோன்னே எழுந்துப்பா கைகூப்புவா விழுந்து சேவிப்பா. இந்த தேசிகன் உட்காந்த இடத்த விட்டு அசராம நகராம நிமிந்து கூட பார்க்காம போகிறத சுவாமி ஆச்சாரியன் ஏழுறான்றதை அலட்சியப்படுத்திட்டு உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காருன்னு கோபம் வந்துடுதோ அந்த சிஷ்யனுக்கு. வீதியில் யார் போகிறா யார் வரான்றத பார்க்குற நிலைமையிலேயே இல்லை சுவாமி. அவர் ஆனந்தமாக ஸ்ரீ கோஷம் பார்த்துட்டுருக்கார். இவ இந்த சிஷ்யனுக்கு கோபம் வந்து சுவாமி தேசிகன்கிட்ட வந்து காலை பிடிச்சி ஊற்றுட்டான். எங்கள் ஆச்சாரியன் போகிறார், உட்காந்துட்டா இருக்கீர் அப்படின்னு. எப்பவும் எப்போ ஏற்பட்ட மகானாக இருந்தாலும் வாழ்நாளிலே இந்த சாமானிய புத்திக்காரால் கண்களிலே பட்டால் அதுக்காக உண்டானதான ஒரு அவமதிப்புன்றது எல்லா பிரிவாளுக்கும் எப்பவும் உண்டு. என்ன இது எல்லா காலத்திலும் உண்டு. இது என்ன ஆழ்வார் காலத்திலும் உண்டு, ஆச்சாரியால் காலத்திலும் உண்டு, ரிஷிகள் காலத்திலையும் உண்டு. சுவாமி தேசிகன் திருவடியை பிடிச்சி இழுத்துட்டான். சுவாமி தேசிகன் கோபிச்சுக்கவே இல்லை. ஆமாம், நம்ம சிஷ்யன் வந்து நம்மளை அவமானப்படுத்தினா, யாராவது அவமானப்படுத்தினா நம்ம சிஷ்யன் அவள் விஷயத்தில் கோபிச்சுக்க மாட்டானா? அதே போல தான் அவள் ஆச்சாரியால் ஆச்சாரிய பக்தினாலே அவன் பண்ணுறான். எவ்வளோ ஆச்சாரிய பக்தி இருக்குது அப்படின்னு அதுக்காக அவர் அதை நல்லா தான் எடுத்துட்டாரே ஒழிய தப்பாகவே எடுத்துக்கல. இவ்வளோ ஆச்சாரிய பக்தி இருக்குது, நம்ம ஆச்சாரியரை ஒருத்தர் அவமானப்படுத்தினான்னு அவனால் பொறுத்துக்க முடியலன்ற ஒரு நல்ல குணம் இருக்கே அவனிடத்துல அப்படின்னு தான் நினச்சுண்டார் அவர். எப்படி ஆகும், நம்மளை பரிவப்படுத்தினா நம்ம சிஷ்யனுக்கு துக்கம் வருமோ, அதே போல அவன் ஆச்சாரியால் நாம் அவமதிச்சோம்ன்றதுனாலே அந்த சிஷ்யன் அவ்வளோ துக்கப்பட்டுக்கிறான், அதனாலே கோபிச்சுக்கிறான். நாம் இருந்தது தப்பு தானே. வீதியில் பெரியவாழ் போறா வரான்னா அதை கவனமாக பார்க்க வேண்டாமா? இந்த வீதியிலே இப்படித்தான் எத்தனையோ பெரியவாழ் போறா வரா, நாமும் வாசல்லே இருந்து எத்தனை பேர்கிட்ட அபச்சாரப்பட்டோமோ தெரியல. ஏதோ மனசு கஷ்டமாக இருக்கு, மனசு சாந்தமாகலை. எத்தனை பெரியவாழ்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கோமோ தெரியல. சரி, கொஞ்ச நாள் வேற எங்கேயாவது போய் ஏகாந்தமாக மனசை சமாதானப்படுத்திக்கலாம் என்று சொல்லி சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தை விட்டு சத்யா காலத்துக்கு வெளிப்பட்டார். இந்த ஒரு சாதாரண விஷயம், எத்தனை பெரியவாள் இப்படி வீதியிலே போகும்போது அபச்சாரப்பட்டமோ தெரியலையே என்று அந்த ஒரு மனசு வருத்தத்தில் அபச்சாரப்பட்டாரான்னே தெரியாது முதல்ல. ஆனால் இருந்தாலும் சுவாமிக்கு இப்போ இப்படி எத்தனை பெரியவாளத்தில் அபச்சாரப்பட்டமோ தெரியலையே, மனசு சமாதானமாகலையே. சரி, மனசு சமாதானம் வரைக்கும், அசமாதானம் ஆற வரைக்கும் ஏகாந்தமான ஸ்தலத்திலே போனால் கொஞ்சம் ஏகாந்தமாக இருக்கலாம்னு மனசை சமாதானப்படுத்துக்கிறதுக்காகவே சத்யா காலத்துக்கு வெளியாச்சு சுவாமி தேசியம். ஆனால் அப்புறம் சரித்திரம் இருக்குது. அந்த கந்தாட லக்ஷ்மணாச்சாருக்கு பல்லக்கில் போன ஆச்சாரியருக்கு அன்றைக்கே காலு திடீர்னு ரொம்ப பெருசாக வீங்கி போச்சு. என்ன இப்படி ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு வியாதியும் இல்லாமல் என்ன அபச்சாரப்படும் என்ன பாவம்னு தெரியலையேன்னு யோசிச்சுப்பா, ஒன்றும் தெரியல, வைத்தியம் பண்ணி பார்க்குறாரு ஒன்றும் இல்லை. அப்போ தான் ஒருத்தர் சிஷ்யன் சொன்னான், அன்னைக்கு சுவாமி தேசிகன் காலை பிடிச்சி இழுத்தார் பாருங்க அந்த பையன், அன்னிலேருந்து தான் சுவாமிக்கு இந்த மாதிரி இங்கே கந்தாட லக்ஷ்மணாச்சாரியருக்கு இந்த மாதிரி கால் வீங்கி போச்சு அப்படின்னு ஒரு சிஷ்யன் சொன்னான். அச்சுயோ, அதானா? ஆமாம், தப்பு தானே அது. எப்பேற்பட்ட ஆச்சாரியன், சாட்சாத் தெய்வமே வந்து ஆச்சாரியனாக எழுந்தவள் இருக்கார். அவரிடத்துலேயே போய் இந்த பையன் அபச்சாரப்பட்டது சிஷ்ய பாபம் குருமரஜயத்துன்னு சொல்லியிருக்கு. சிஷ்யன் பண்ணுற தப்பு ஆச்சாரியனுக்கு போகும்னு சொல்லியிருக்கு. அதான் எனக்கு வந்து கொடுத்து, ஐயோ சுவாமி தேசிகன்கிட்ட அபச்சாரப்பட்டனான்னு சொல்லி அதே அந்த கால் வீக்கம் வலியோட எல்லாத்தையும் பொறுத்துண்டு. நேராக தேசிகன் எங்கேன்னு கேட்டான்னா சத்யா காலத்துல இருக்காருன்னா, உடனே சத்யா காலத்துக்கு பாவம் ஓடி வந்தார் அவர். அதை வந்து அபச்சாரப்பட்டேன் அப்படின்னார். அதெல்லாம் இல்லை, எல்லாம் நான் இருந்ததுதானே தப்பு. இவ்வளோ பெரியவர், இவ்வளோ வித்வானாக இருக்கிறவர் வரைச்சே ஒரு கௌரவம் தராமல் இருந்துவிட்டனே என்று சுவாமி தேசிகன் சொல்ல, அப்படி சொல்லவே கூடாது. நான் பண்ண மகாபாபத்துக்கு ஒரு பிராயசித்தமே இல்லையா? இந்த சுவாமி ஆச்சு, இந்த ஸ்ரீபாதீர்த்தம் வேணும், சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீபாதீர்த்தம் வேணும் என்று சொல்லி அந்த ஸ்ரீபாதீர்த்தத்தை ஸ்வீகரிச்சிருந்த உடனேயே அந்த சுவாமிக்கு காலில் வீக்கமெல்லாம் வடிஞ்சு, வேதனை எல்லாம் வடிஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடுத்து. அப்புறம் அந்த ஸ்ரீபாதீர்த்தத்தை, ஸ்ரீபாத சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒரு வருஷம் அங்கேயே இருந்து தினமும் அந்த சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைக்கணும்னு வேண்டி ஏங்கி அதை வாங்கி ஸ்வீகரிச்சுண்டு அப்புறம் திருப்தியாக அந்த ஆச்சாரியனும் காஞ்சிபுரம் வெள்ளியாச்சு. பின்னால் நம்ம ஆச்சாரியனும் காஞ்சிபுரம் வெள்ளியாச்சு. எதுக்கு சொல்கிறேன், சுவாமி தேசிகனுடைய அந்த கல்யாண குணத்தில் அவர் அது அடுத்த வாளுக்கு கஷ்டம்ன்றத உடனே புரிஞ்சுக்கிற சுபாவம் அது. வாஸ்தவத்திலே தப்பு அவன்தான் இருந்தாலும் கூட அந்த தப்பை பார்க்காம அந்த தப்புக்கு மேலே ஒரு விஷயத்தை பார்த்தார். அவன் ஆச்சாரியனிடத்துல அவனுக்கு அவ்வளோ கௌரியம் இருக்குது பார்த்தியா, அதில் என்ன தப்பு இருக்குது? நாம் உட்கார்ந்தது தான் தப்பு. பெரியவாள் வருவா போவான்ற பயம் இல்லாமல் உட்கார்ந்தது நம்மிடத்துல தான் தப்பு. ஆண்டாள் எப்படி எல்லை இளங்கலைய பாசுரத்துல சாதிக்கிறா போல, என்ன எல்லை இளங்கலையே இன்னமுறங்குரியோன்னா, அதுல நானேதான் ஆயிடுக, தப்பு என்னிடதுதான் இருக்கட்டுமே, நான் தான் ஒத்துக்கிறேன், என் தப்பு தான் ஒத்துக்கிறேன், இருக்கட்டுமே அந்த தப்பு நான் பண்ணதா தான் இருக்கட்டுமே அப்படின்னு அந்த தப்ப ஒத்துக்கிற குணம்தான் அந்த பாகவத குணத்திலேயே ரொம்ப உசந்த குணம்னு அவன் சாதிக்கிற ஆண்டாள். அந்த பாகவதாளுக்குன்னு சொன்ன அந்த 10 பாசுரத்துல புள்ளும் சிலம்பின காண்டிலேருந்து எல்லை இளங்கிலேயே சாரமா முடிக்கச்சே சொன்னா நானே தான் ஆயிடுக, அது போல சுவாமி தேசிகன் எழுதியிருந்தார் என்று இப்படி எத்தனையோ கல்யாண குணங்களும் அந்த கல்யாண குணங்களுக்கு ஏற்ற சரித்திரங்களும் சுவாமியினிடத்துல அபாரமா இருந்தது. அதே போல ரொம்ப விசேஷமாக அந்த பிராமண தர்மம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் சுவாமி கடைசி நாள் வரைக்கும் பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்கச்சு, அது கடைசி நாள் வரைக்கும் அது எப்படியாக்கும் ஒரு பிராமணன்னா உயர்ந்த கல்யாண குணங்களோடு இந்த லோகத்துக்கே ஒரு நல்லவனாக, பிராமணன்னா எந்த எப்பேற்பட்டவனாக இருக்கணும்னு அந்த தர்மசாஸ்திரம் பார்க்கச்சு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாயும் வெக்கமாயும் இருக்கு. அது சுவாமி தேசிகன் அப்படி கடைபிடிச்சார்ன்றதை கேட்கச்சே நமக்கு சந்தோஷமாயும் ஒரு கௌரவமாயும் இருக்கு. பிராமணமென்றவன் எப்படியா இருக்கணும்னா, அப்பிராமணனுடைய ஜீவனமானது நாம பணத்தை சேவித்துக்கணும், நாம பெரிய அந்தஸ்தோடு இருக்கணும், எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கணும், அப்படியே நம்ம சுத்தி ஜனங்கள் ஜனங்களா வந்து மோதணும், எல்லாருக்கும் தலைவனா இருக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான இந்த பாவம் எல்லாமே க்ஷத்ரியனுக்கு தகுந்தது, அது பிராமணனுக்கு தகுந்தது இல்லை. ஆனா நம்மால இதெல்லாம் ஓர் அம்சம் கூட விட்டு இருக்க முடியல, நம்மால எவ்வளவு அந்த க்ஷத்ரிய பௌருஷம் நமக்கு எவ்வளவு சேர முடியுமோ எவ்வளவு சேர்த்துக்க முடியுமோ அதனால தான் நமக்கு சந்தோஷம் இருக்கு. வைஷ்யன் போலே எவ்வளவு ஐஸ்வர்யங்களை செஞ்சு எத்தனை வியாபாரங்கள் எத்தனை இன்ஜினியரிங் எல்லாம் செய்ய முடியுமோ அது செஞ்சாதான் நமக்கு திருப்தியாவே இருக்கு, இல்லைன்னா கட்டையில பாட்டில் போட மாட்டேங்கிறது உடம்பு, இல்லைன்னா ஒரு க்ஷணம் சும்மா இருக்க முடியல, ரொம்ப ஏக்கமாயும் வருத்தமாயும் இருக்கு. ஆனா பிராமண தர்மம்ன்றது என்னன்னு ரிஷிகள் காட்டின போது அதை வாசிக்கச்சேயும் தெரிஞ்சுக்கச்சேயும் ரொம்ப உயர்த்தியாயும் ரொம்ப பெருமையாயும் இருக்கு. பிராமணன்றவன் சாஸ்திரத்துல சொல்லச்சே அது பூசுரகான்னு சொல்லிட்டு, தேவலோகத்திலே இருக்கிற தெய்வங்கள் அவள்லாம் இந்திரன் வருணன் சந்திரன் அவள்லாம், இந்த லோகத்திலேயே இருக்கிறவா இந்த லோகத்திலே இருக்கிற தெய்வங்கள் பிராமணாள்னு சொல்லியிருக்கு. ஆனா நிலத்தேவர் வணங்குவர்னர் நம்மாழ்வார் கூட, நிலத்தேவர் நிலத்திலே வசிக்க வேண்டிய தெய்வங்களாக்கும் வசிக்கிற தெய்வங்களாக்கும் பிராமணாள்னு, பிராமணாள் இந்த அந்த அந்த தெய்வங்களுக்கெல்லாம் நெருக்கமா இருக்கிற தெய்வங்கள் இங்க வசிக்கிறவா, இவாளுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம சுத்தி நம்ம பார்க்கிறவனுடைய கண்ணில் என்ன துக்கம் இருக்கு, அவன் ஏன் துக்கப்படுறான், அந்த துக்கத்தை எப்படி போக்கணும் என்றதான இந்த மனப்பாங்கு தான் பிராமணனுக்கு வேணும்னு சொல்றான். அதுதான் தர்மசாஸ்திரத்துக்கு சாரம்னு சொல்றான். ஒருத்தனுடைய கண்களிலே துக்கத்தை பார்த்தா இந்த துக்கத்தை நீக்கிறதுக்கு நம்மாலே என்ன செய்ய முடியும், நாம் எப்படி இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம், நாம் எப்படி தெய்வங்களிடத்திலே பிரார்த்திக்கலாம், நாம் எந்த விதமாக வாக்கும் அந்த தெய்வானுகிரகத்தை இவனுக்கு கொடுக்கலாம், இதற்கு என்ன வைதிகமான மார்க்கம் இருக்குன்னு பார்க்கணும், அதான் முக்கியம். அது அவைதிகமான மார்க்கங்கள்லாம் தேவை கிடையாது, வைதிகமான மார்க்கம் என்ன இருக்கு அவனுக்கு, என்ன அவனுக்கு பயிர் பச்சை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறானா, ஓஹோ அந்த பயிர் பச்சை நன்னா இருக்கிறதுக்காக அவனுக்கு என்ன விதமாக ஆசீர்வாதம் பண்ணலாம், என்ன வேத மந்திரங்களினாலே என்ன வேதோக்தமான கர்மங்களினாலே அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம், அவனுக்கு ஆயுசு பயம் இருக்கா, நாம் இவனுக்கு என்ன மாதிரியாக உயர்ந்த ஆயுஷமும் பண்ணினா இவனை நன்னா வாழ வைக்கலாம், இந்த ராஜாவானவன் நல்ல சத்ரு ஜெயத்தோட நன்னா வாழணும்னு பார்க்கறானா, இந்த க்ஷத்ரியனுக்கு என்ன விதமாக நல்ல வசத்தியாக அனுகிரகம் பண்ணா அவன் பல பராக்கிரமத்தோடே பூமியை நன்னா ராஜ்யம் பண்ணுவான், அவனுக்கு என்ன விதமாக அனுகிரகம் பண்ணலான், இவன் வியாதியினாலே கஷ்டப்படுறானா, இந்த வியாதிக்கு என்ன இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம், இவனுடைய ஆயுர் ஆரோக்கியம் அதனால தான் ஆயுராஜாத்தே சுப்ரஜாத்வமாஜாத்தே, இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குறது. ஏ உன்னால அனுகிரகம் பண்ண முடியும், நீ அனுகிரகம் பண்ணுறதுக்கு தகுந்த சக்தி உடையவன், நீ தெய்வத்தோடே நெருங்கி வாழ்ந்தா அந்த தெய்வ சக்தி உனக்கு உண்டு, அந்த தெய்வ சக்தியை நீ வாங்கி லோகத்துக்கு அள்ளி வீசு, இதுதான் பிராமணனுக்குன்னு தெய்வம் கொடுத்துருக்கிற கட்டளை, இதை தான் அனுஷ்டிக்கிறது தான் பிராமண தர்மம், இது அதற்காக தகுந்த வாழ்வு வாழறது தான் பிராமண வாழ்க்கை. இதுதான் சுவாமி தேசிகன் வாழ்நாள் பூரா மற்றவாளுக்கு என்ன குறை என்ன கஷ்டம். ஒரு சமயம் சுவாமி இங்கே பக்கத்தில் திருப்புக்குழின்னு க்ஷேத்திரம் இருக்கும் இல்லையோ காஞ்சிபுரத்து பக்கத்தில், அந்த திருப்புக்குழின்ற க்ஷேத்திரத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தொத்து வியாதி ஒன்று வந்துடுத்து, இவ்வளோ பெரிய தத்துவியாதிலாம் வந்தா பிரமாதமா உலகம் பூரா பெரிய அமக்கலமா சொல்றா, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றா, நிறைய வைத்தியம்லாம் கண்டுபிடிக்கிறா. அந்த தொத்து வியாதி வந்துடுத்து திருப்பு குழியில, அந்த திருப்பு அது என்ன பண்ணலாம்னா எல்லா யாருக்கும் எந்த வைத்தியமும் பண்ணியும் போகலை. அப்போ சுவாமி தேசிகன் அந்த திருப்பு குழிக்கு எழுதி, அந்த திருப்பு குழிக்கு எழுதி பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்கிறதான அந்த சக்கரத்தாழ்வாருடைய ஸ்தோத்திரத்தை அந்த ஊர்ல இருந்து அந்த ஊரினுடைய க்ஷேமத்துக்காக அனுசந்தானம் பண்ணினார். சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே அந்த ஊர்ல இருந்த அந்த வியாதி வைசூரின்னு சொல்றா, இதில் வேற ஏதாவது கூட இருக்கலாம், அந்த தொத்து வியாதி அப்படியே சம்பூர்ணமாக மொத்தம் நீங்கி போய் அந்த க்ஷேத்திரத்தில் எல்லாரும் சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்லுவா, எல்லாரும் க்ஷேமத்தடைஞ்சான்னு சொல்லுவா. அது அந்த காலத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா காலத்துக்கும் நன்மை செய்ய வேணும்னு சுவாமி அதுக்காகவே தான் நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் சாதிச்சிருக்கார். எப்பவுமே அதே மாதிரி மற்றவாளுடைய க்ஷேமத்துக்காகவே வாழணுன்றதான அந்த பிராமண தர்மத்தை கடைபிடிச்சு, அந்த பிராமணன் எப்படி தனக்குன்னு வாழணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சான்னா, தனக்குன்னு வாழ ஆரம்பிச்சான்னா அதுக்கு எல்லையே கிடையாது. ஆழ்வார் சாதிச்சா போல நீர்னும் அதென்றிவை வேறு முதல் மாய்த்துன்னு சொன்னார், நீர்னும் அதென்றிவை அப்படி உனக்கு அப்போ உனக்கு வேணும் உனக்கு வேணும் உன்னுடையதுன்னு ஆசைப்பட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் எல்லையே கிடையாது. அதனால சுவாமி தேசிகன் ஒரு நாளும் தனக்குன்னு தன்னுடையதுன்னு தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கணும்னே எண்ணமே இல்லாமல் கடைசி நாள் வரைக்கும், அதைத்தான் அவர் குமார சாத்திய சம்பாவனாய சசி காலகோட்டாகனு. எங்கள் அப்பா ஜென்மத்தில் ஒருத்தரிடத்துல ஒரே ஒரு ரூபா தட்சிணா வாங்கினவர் கிடையாதுன்னு, ஒரு கை நீட்டி பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு இல்லைன்னா கை நீட்டி இப்படி தட்சிணா வாங்கினோம் ஏதாவது இப்படியாக்கும் ஒரு நாளும் இருந்தவர் கிடையாது எங்கள் அப்பான்னு. நம்மால அது போல இப்படியான ஒரு ஜீவனத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி கூட ஜீவிக்க முடியுமா, ஆரோக்கியத்தோட ஒரு கௌரவத்தோட பைசாவே இல்லாமல் ஜீவிக்க முடியுமான்னு. தேசிகனுடைய பிலாசபியும் நம்ம பிலாசபியும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இந்த விஷயத்துல. தேசிகன் என்ன நினைச்சார்னா, அது எப்படி பைசா இல்லாம ஜீவிக்க முடியாதுன்னு ஜனங்கள் நினைக்கிறான்னு அவர் நினைச்சார். பைசாவாலனே ஜீவிக்க முடியும்னு ஏன் தப்பா நினைக்கிறான்னு அவர் நினைச்சார். நம்மாலே பைசா இல்லாம எப்படி ஜீவிக்க முடியும்னு நாம நினைக்கிறோம். இதுல தேசிகனும் நாமும் ரொம்ப டிஃபரெண்ட்டு. ஆனா சுவாமி தேசிகன் அப்படிதான் இருந்தார், அதை தான் சாதிக்கிறார். என்ன கல்யாண குணம், என்ன கல்யாண குணம்! ஒரு பிராமணனானவன் என்ன சேமிச்சுக்கணும்னா ஒன்றும் சேமிச்சுக்க கூடாதுன்னு தானே தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனாலே சுவாமி தேசிகனுக்கு அஸ்வஸ்தனிக்கான்னு பேர். நாளைக்குன்னு கூட ஒண்ணுமே ஆத்துல வச்சுக்க மாட்டார், இன்னைக்கு பொழுதுக்கு பெருமாள் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பார். எப்படி கொடுப்பார்னா, ஒன்றும் கொடுக்கலன்னா உஞ்சவிரத்தி இருக்கவே இருக்கு இல்லையா? உஞ்சவிரத்தி உஞ்ச சிஷ்யாள் அவா ஏதோ சம்பாதிக்கிறா நம்மிடத்துல பிரவச்சனம்னு கேட்கறா காலக்ஷேபம்னு, நம்ம ஆச்சாரியனுக்கு நாம கொடுக்க வேண்டாமான்னு. அந்த சிஷ்யன் அவன் எவ்வளவு ஏழையா இருக்கானோ இல்லை எவ்வளவு பணக்காரனா இருக்கானோ, அவன் என்ன திரவியத்தை தனக்கு ஆச்சாரியனுக்குன்னு சமர்ப்பணமா கொண்டு வந்து கொடுக்கறானோ அந்த சமர்ப்பணத்திலே ஜீவிக்கிறதே போரும். அந்த சிஷ்யன் கொடுக்கறது அவன் சிஷ்யன் கொடுக்கல, அந்த பணக்கார சிஷ்யனோ அந்த ஏழை சிஷ்யனோ கொடுக்கறது அவன் கொடுக்கல. நம்முடைய ஜீவனத்துக்காக பெருமாள் நமக்கு அனுப்பி வைக்கிற தார்மீகமான ஜீவன உபாயம் அந்த சிஷ்யன் கொடுக்கறது. அதனால அதுக்கு மேலே எதிர்பார்த்து செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஜீவனத்திலே நாம் பண்ணக்கூடிய பாபம். தேசியம் சாதிக்கிற ரகசிய திரைதாரத்தில் சாதிக்கச்சே, உற்பத்தி ஸ்திதி நாசானாம் சிதோ சிந்தா குதஸ்தவ யதோத்பத்தி யதா நாசா ஸ்திதி தத்வத் பவிஷ்யதி என்பதாக சாதிக்கிறார். ஏன்பா ஒரு விஷயம் சொல்றார் இந்த ரிஷி, கவனிக்கணும்னார். அவர் என்ன விஷயம்னா, உற்பத்தி ஸ்திதி நாசானாம் சிதோ சிந்தா குதஸ்தவ, ஒத்தன் பிறக்கிறான், ஒருத்தன் இவா இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு யாராவது பிடிவாதம் பிடிச்சுட்டு பிறக்கிறவா உண்டோ? இல்லை இந்த மாதிரி ஜாதியில தான் பிறக்கணும், இந்த மாதிரியாக்கும் மனுஷனா பிறக்கணும், இல்லை சிங்கமா பிறக்கணும், யானையா பிறக்கணும், பூனையா பிறக்கணும், பள்ளியா பிறக்கணும்னு யாராவது பிடிவாதம் பிடிச்சு பிறக்கிறவா உண்டோ? யாராலையும் தன்னுடைய பிறவிய தானே நிர்வகிச்சுண்டு தீர்மானிச்சுண்டு ஜனிக்க முடியல. இன்னொன்று, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அவனுக்கு முடிவுன்னு இருக்கு. அந்த முடிவை என்னென்னமோ பிரயத்தனப்படுறா, என்ன மாத்தணும்னு பார்க்குறா, தள்ளி போடணும்னு பார்க்குறா, என்னவோ பார்க்குறா, எத்தோ லட்சோ லட்சம் செலவழிக்கிறோம், டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம், எல்லாம் உண்டு. ஆனால் இருந்தாலும் அந்த க்ஷணத்தை ஒத்தனாலும் மாற்ற முடியாது. அதுக்கு முன்னாடி பட வேண்டிய அவஸ்தைகள் வேணால் பலவாக இருக்கலாமே ஒழிய அந்த க்ஷணத்தை ஒத்தனாலும் மாற்றவே முடியாது. அதான் சொன்னார், உற்பத்தி என்பது ஒரு நாளும் நம்ம கையில இல்லை, முடிவு என்பது ஒரு க்ஷணமும் நம்ம கையில தாண்டி போகாது, நம்மளே தாண்டி போகாது. அப்போ ஆரம்பமும் நம்ம கையில இல்லை, முடிவும் நம்ம கையில இல்லைன்னா நடுவில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நடுவில் இருக்கிற வாழ்க்கையும் நம்ம கையில் இல்லை. எப்படி ஜனிக்கிறது நாம் கிட்ட இல்லையோ, மரிக்கிறது நம்ம கிட்ட இல்லையோ, நமக்கு அதீனமாக இல்லையோ, அதே போல வாழ்நாளும் ஒரு க்ஷணமும் நமக்கு அதீனமாக இல்லை. ஆனால் இந்த உண்மை மாத்திரம் அடியோடு படமாட்டேங்கிறது, யாருக்கும் படலை, யாருக்குமே படலை, எனக்கும் படலை, கேட்குறவாளுக்கும் படலை, ஜெகத்தில் யாருக்கும் படலை. அந்த மாதிரி எப்பாவது பட்டாலும் சரி, பட்ட போது உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறந்து போகிறது, திண்டாடுறோம். ஆனால் தேசிகன் இந்த அனுஷ்டானத்தை பூர்ணமாக இருந்தார். அதனால் அதான் குமாரர் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறார், எங்கள் அப்பா இப்படின்னா இருந்தார், என்ன கல்யாண குணம், என்ன கல்யாண குணம், ஒரு நாளும் ஜீவனம் என்பது நம்மிஷ்டம் இல்லை, நாகாரம் சிந்தையேத்ராஜா தர்மமேவானு சிந்தையேது ஆகாரோகி மனுஷியானாம் ஜன்மனா சகஜாயதே. இது பிராமண தர்மம், இது அதுதான் சொல்ல, ஆகாரம் சிந்தையே பிராஜ்யா தர்மமேவானு சிந்தையேதுன்னு. ஏய், என்னைக்கு நாம் பிறந்தோமோ, ஜனிச்ச உடனேயே முடிகிற நாள் வரைக்கும் பெருமாள் இவனுக்கு இந்த இந்த ஆகாரம் உண்டுன்னு, அந்தந்த ஆகாரத்தில் இவன் இவன் பெயரை எழுதி ஏற்கனவே சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நாம் சாப்பிட்றோம் ரொட்டி, சாப்பிட்றோம் கோதுமை, இந்த கோதுமையில் நம்ம பேரை எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு பெரியவா ஒரு ஹாசியமாக சொல்லுவாள். அது பேர் எழுதி வைக்கல, ஆனால் அது பேர் அதில் இருக்கா அப்படின்னு தேடினா ஆகப்படுமான்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது பெருமாள் இந்த தானியமானது இவனுக்குத்தான் போகணும்னு, இதுக்காக இவனுக்கு உற்பத்தி பண்ணணும்னு, இப்படி ஜன்மம் பூராக நமக்குன்னு பயிர் பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். அதை பயிர் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையேன்றார் தேசிகன். இதுவும் தேசிகன் வாக்கியம் இல்லை, ஒரு ரிஷியனுடைய வாக்கியம் தான், அதை எடுத்து காட்டுறார். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காளே நம்ம பெரியவா, இது நாம் கடைபிடிக்கிறதுக்காக சொன்னாவா அப்படின்னு எடுத்து காட்டுறார் அவர். நாகாரம் சிந்தையேத் பிராஜ்யா தர்மமேவானு சிந்தையேது ஆகாரோகி மனுஷியானாம் ஜன்மனா சகஜாயத்தேனர். மனுஷியானாம் ஜன்மனா சகஜாயத்தே, அது பிறகச்சேவே பிறந்துடுறதுப்பா சாப்பாடு. இந்த சாப்பாடு பிறந்துருத்துன்னு தெரியாமல் நாம் பிறந்தோம்னு நாம் தெரிஞ்சிருந்தோம், நமக்கு சாப்பாடும் அங்கங்கே பிறந்துட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலையே. என்ன இதை சுவாமி தேசிகன் பூர்ணமாக அனுஷ்டிச்சார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக இன்னைக்குன்னு நாம் வியசனப்பட வேண்டியதில்லை என்றத. சிலம் கிமலம் பவேத் அனலமௌதரம் பாதிதும் பய பிரசிருதி பூரகம் கிமுன தாரகம் சாரதம் அயத்னமலமல்லகம் வதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதாகிய குக்ஷித குக்ஷிதா. வைராகிய மஞ்சத்தில் சாப்பாட்டுக்குன்னு எதுக்கு பயப்படணும்னு, இது ஒன்று இதுக்குன்னு பயப்பட்டு இதுக்காக இன்னொரு இடத்துலே போய் ஐயோன்னு நம்முடைய மான அவமானங்கள் எல்லாத்தையும் அவனிடத்திலே ஒப்படைச்சுட்டு நிற்க வேணாம்னு சாதிக்கிறார் தேசிகன். தேசிகன் எவ்வளோ சொன்னாலும் நாம் இந்த விஷயத்தில் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அவ்வளோ அந்த அந்த வைராக்கியத்தினாலே ஒத்தரிடத்திலே, இப்போ மனுஷாளுக்கு ஏன் ஒத்தரிடத்திலே கலக்கம் வருது, ஏன் தப்பான அபிப்பிராயம் வருது, ஏன் அவனை பார்த்து காமக்ரோதங்கள்லாம் வருதுன்னா, நம்ம மனசில் இந்த மாதிரியான காமக்ரோதங்கள்லாம் நிறைய இருக்குன்றதுனால அதை விளக்க முடியாமல் தான் இன்னொத்தனை பாடுத்து. அவன் என்ன இருந்தானோ, ஐயோ அவன் எவ்வளோ பணம் செய்வான், ஐயோ அவன் எவ்வளோ கொள்ளடிக்கிறான், அவன் எதுக்கு இப்படி இன்னொத்தனை பார்த்து நாம் ஏன் சொல்கிறோன்னா, நம்மளால் அடிக்க முடியலையான்னு நினைச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எப்போ நம்ம மனசில் இவ்வளோ வைராக்கியம் உண்டு என்று தேசிகன் காட்டினார்னா, அது அப்படி இருந்த தேசிகனுக்கு யார் பேலையும் காமக்ரோதங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. தனக்கு என்று ஒன்று ஆசைப்பட்டிருந்தா தானே தனக்கு கிடைக்காதது இன்னனுக்கு கிடைச்சிருந்தான்னு அதுக்காக பார்க்கும் அசூய. தேசிகன் சாதிச்ச அச்சுதகரத்தில் சாதிக்கிச்சே, மானமையே சாமச்சரு அடம்பா சூயா அபயாமரிதலோகமுகா தீசந்தி நமோ அதுஹா தோசா தாசான சச்சதுஹ பத்தானோ மானமயே சாமச்சரு. ஏகப்பட்ட தோஷங்கள் உண்டு மனுஷாளிடத்துல, இதெல்லாம் உண்டு. மானமயே சாமச்சரு பிராகிருதத்தில் இருக்கு, என்னென்னா ஒரு அகம்பாவம் என்ன, இன்னொரு இடத்துல அசூய் என்ன, நான் தானாக்கும் பெரியவனாக்கும் அப்படிங்கிறதான கர்வம் என்ன, அடுத்த வாழுக்காகவாக்கும் ஆக நான் பெரியவனாக இருந்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லக்கூடியதான டம்பம் என்ன, இப்படி ஆக்கும் என்ன, காமம் என்ன, இப்படி ஆக்கும், ஏகப்ப 10 தோஷங்கள் சொல்கிறாரு. மானமயா, ஈர்ஷா, மத்தர, டம்பா, அசூயா, பயா, அமர்ஷா, லோபம், இதெல்லாம் இந்த மாதிரியான 10 தோஷங்கள்லாம் சொல்கிறார். இந்த 10 தோஷங்களும் நிச்சயமாக தெய்வநாயகனை நம்புகிறாளே அவளுக்கு கிடையாதுன்னு. திருவேந்திரபுரத்திலே தேவநாதனாய் எழுந்தருள் இருக்கிற சர்வேஸ்வரன், அப்பேற்பட்ட கல்யாண குணாகரனாய் லோகத்தையெல்லாம் அனுகிரகிப்பதற்காகவே நம்ம தேசிகனை நம்ம உலகத்திற்கு பெரிய ஆச்சாரியனாக கொடுத்த அந்த சர்வேஸ்வரன் இருக்கா தேவநாதன், அந்த தேவநாதன் விஷயத்தில் ஈடுபட்டு சுவாமிக்கு அபாரமான பிரீதி, அந்த பக்தியெல்லாம் கரைகடந்த பக்தி, அந்த பக்தியினாலே சாதிக்கிறார். இந்த மாதிரியாக ஒரு 10 தோஷங்கள் உண்டு மனுஷரிடத்துல, இந்த 10 தோஷங்களிலே ஒரு தோஷமும் இந்த தெய்வநாயகனை உண்மையா நம்பினவாளுக்கு கிடையாதுன்னார். இந்த மாதிரி தெய்வநாயகனை உண்மையா நம்பினவாள்ல முதல்ல நிக்கிறவர் யாருன்னா தேசிகம்தான். ஒரு நாளும் இந்த மாதிரியான டம்பமோ அசூயையோ ஈர்ஷையோ ஒரு மன அவமானங்களினாலே தன்னை இழந்து போய் அந்த க்ஷணத்திலே பகவத் ஸ்மரணம் இல்லாம அந்த மான அவமானங்களினாலே கொதிப்பு பயத்தை அடையிறதுன்றது, இது போல ஒரு நாளும் வாழாம ஒவ்வொரு க்ஷணமும் பரிபூர்ணமாக நம்மாழ்வார் போலே அது பரமபக்தியோடையே வாழ்ந்திருந்தவர். ஆனால் இப்போ இந்த சொன்ன விஷயங்கள்ல இப்போ நாம் பார்த்தோம்னா, நாம் விசேஷமாக ஆச்சாரிய குணங்கள் சிஷ்ய குணங்கள் என்றெல்லாம் கூட பார்க்கல, எப்படியாக்கும் ஒரு பரிசுத்தமான ஒரு பிராமணன் இருப்பானோ, அந்த பிராமணோத்தமாள் எப்படி இருப்பா, தான் அத்தியனம் பண்ணுவதாயும் அந்த அத்தியனத்திலே அந்த வைதிக ஸ்ரத்தையோடையும் வைதிக கர்மாக்களிலே உன்னதமான ஒரு அபிலாஷையோடையும் ஒரு விசுவாசத்தோடையும் லோகத்துக்காகத்தான் நாம் வாழ்கிறோம், லோகத்தில் இருக்கிறவனுடைய துக்கத்தை துடைக்கிறது தான் இந்த பிராமணன் என்கிறதான ஜென்ம அவனுடைய பிரயோஜனமே ஒழிய, அவனிடத்திலே லோகத்தில் இருக்கிறவனிடத்திலே இருக்கிற பணத்தெல்லாம் சுராண்டி சேர்த்து வச்சுக்கிறதுக்காக நாம் பிறக்கலன்னு இவ்வளவு அது பரிபூர்ணமான பரிசுத்தமான பிராமணியம் அது. இதில் நாம் ஏதாவது அப்படியே 1 லட்சத்தில் ஒரு பங்கு இல்லைன்னா கோடியில் ஒரு பங்காவது தேசிகன் போலே எப்போவாவது ஒரு க்ஷணமாவது அதை கடைபிடிக்கிறதாயோ இல்லை அது வாழ்நாள் பூரா அந்த அம்சத்தில் 1 கோடியில் ஒரு பங்கு கடைபிடிக்கிறவாளாக இருந்தாலும் கூட நாமெல்லாம் நிஜமாக சொன்னால் உயர்ந்த பிராமணாளாக தான் இருக்கும்னு பெருமைப்பட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிராமணிய தர்மம், அந்த தர்மத்தினுடையதான உச்சஸ்தானத்திலே சுவாமி எழுந்தருள் இருந்தார் தான் பார்க்கணும். அது சொல்லுவார், ஆச்சாரியனாயும் சிஷ்யனாயும் இருந்து சுவாமி அவருடைய கல்யாண குணங்கள் அது அபாரம். இது சிஷ்யனாயும் ஆச்சாரியனாயும் இருந்து சுவாமி காட்டி கொடுத்ததான கல்யாண குணங்கள்லாம் சொல்ல முடியாது, இவ்வளவுன்னே சொல்ல முடியாது. தேசிகனே சாதிக்கிற ஆச்சாரியனுடைய கல்யாண குணங்கள்னா எப்படி இருக்கணும், சிஷ்யனுடைய கல்யாண குணங்கள்னா எப்படி இருக்கணும்னு சுவாமியே ஸ்தோத்திரங்கள்லேயே சாதிக்கிறார். அந்த மாதிரியாக ஒரு நல்ல நல்ல மனுஷன்னு சொல்லணும். இப்போ சொன்னதில் நல்ல ஆச்சாரியன்னே நாம் பார்க்கல, தேசிகன்னா இந்த லோகத்தில் எத்தனையோ மகான்கள் எப்படியெல்லாம் அவதரித்தாலும் எல்லா மகான்களையும் சேர்த்து அவரிடத்துல என்ன நல்ல குணம் இருந்தது, இவரிடத்துல என்ன நல்ல குணம் இருந்தது, பிரஹ்லாதனிடத்துல என்ன நல்ல குணம் இருந்தது, துருவனிடத்துல என்ன நல்ல குணம் இருந்தது என்றெல்லாம் எப்படி பெரியவாள் சொல்லி எல்லா லோகத்துக்கெல்லாம் நிதர்சனமாக காட்டுவாளோ அதுபோல உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதாபவத்துன்னார் பிரஹ்லாத ஆழ்வான சொல்லச்சே பராசர பிரம்ம ரிஷி, உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதாபவத்துன்னு சொன்னார். லோகத்தில் எத்தனையோ விஷயத்துல எத்தனையோ நல்லவாள்லாம் இருக்கா, ஒருத்தர் அந்த ரொம்ப பரம சாதுவாக இருப்பார், ஒருத்தர் ரொம்ப பரம பக்தராக இருப்பார், ஒருத்தர் ரொம்ப பரம தயாள குணத்தோடு இருப்பார், ஒருத்தர் ரொம்ப பரோபகாரம் பண்ணுறதுல அவரை மாதிரி கிடையாதுன்னு நினச்சின்னு இருப்பார், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லதே நினைப்பார், அவருக்கு மனசில் இன்னொருத்தருக்கு கெட்டது நினைக்கவே பிடிக்காது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல மனுஷாள் இருக்கா, இதில் ஒத்தொருத்தருக்கு 1 குணம் 2 குணம்னு இருக்கும், ஒருத்தர் இருப்பார் அவர் இன்னொரு ஸ்திரீயை தப்பான அபிப்பிராயத்தோடையே பார்க்கவே மாட்டார், இன்னொருத்தர் இருப்பார் எல்லா அவன் அந்த ஸ்திரீன்னா அந்த பெண்ணானவள் அவன் நல்ல ஆத்துக்காரோட அவன் நன்னா இருந்து அவன் நன்னா கொடுத்தனும் பண்ணி அந்த வம்சம் நன்னா இருந்து அப்படி சந்தோஷமா அவா இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. இப்படி ஒத்தருக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, ஆனா எல்லா நல்ல குணமும் சேர்ந்து ஒத்தரிடத்துல இருக்குமான்னா கட்டாயம் உண்டுன்னார் அவர் பராசர பிரம்மரிஷி. உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதாபவத்து, எந்த சாதுவையும் பிரஹ்லாத ஆழ்வானோட அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஆமா இவர் இருக்காரே இந்த நல்ல குணம் பிரஹ்லாத ஆழ்வானிடத்துல ஏகமா இருந்தது, இவரிடத்துல இருக்கிற நல்ல குணம் இருக்கு, இந்த மகானிடத்துல இருக்கிற நல்ல குணம் பிரஹ்லாத ஆழ்வானிடத்துல உச்சஸ்தானமா இருந்தது. மொத்தத்துல என்ன சொல்லலாம்னா பிரஹ்லாத ஆழ்வானிடத்துல இருந்த அத்தனை நல்ல குணத்துல அந்த ஒரு நல்ல குணம் இவர்கிட்ட இருக்கு சுவாமி, அந்த நல்ல குணம் இவர்கிட்ட இருக்கு சுவாமி, இவரிடத்துல இருக்கு சுவாமி, இவர் ரொம்ப நல்லவராச்சே, ஏன்னா இந்த 1 கல்யாண குணம் இல்லை இந்த 2, 4, 10 கல்யாண குணம் இருந்ததுனாலேயே இவரை நல்லவர்னு சொல்லலாம் என்ற அளவுக்கு இருந்தாராம் பிரஹ்லாத ஆழ்வான். உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதாபவத்து அப்படின்னு அந்த பக்தியிலையும் ஞானத்திலையும் வைராகியத்திலையும் பரோபகார சிந்தையிலையும் அந்த தயால குணத்திலையும் இந்த மாதிரியான கல்யாண குணங்கள் ஒத்தொத்தருக்கு 1, 2, 3, 4, 10 இருந்துக்குமானால் அத்தனையும் தரண்டு எது உச்சஸ்தானமாக இருக்கும் அது பிரஹ்லாத ஆழ்வான் இடத்திலே மொத்தமாக இருந்ததுன்னு சாதிக்கிறார் பராசர பிரம்மர்ஷி. அப்படியாக்கும் இருந்து அதுபோலத்தான் நம்ம தேசிகன், அதான் ஒரு மனுஷனுக்கு இல்லை ஒரு பிராமண ஒருத்தவனுக்கு எத்தனையாக்கும் கல்யாண குணங்கள்லாம் அப்படியே திரண்டு ஒன்னா சேர்ந்து இருக்கணுமோ அத்தனையாக்கும் அவனிடத்திலே திரண்டு இருந்து சுவாமி தேசியனிடத்திலே அப்படி திரண்டு இருந்தது. என்ன சாதாரணமா நமக்கெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினா கோபம் வரும், கோபம் வரும், அதுக்கு மேல 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 சண்டை வரும். அதுல என்ன ஆகும்னா நமக்கு நம்ம ஆத்ம நிஷ்டையே போயிடும், பெருமாளை நினைக்கிற சுவாவமே போயிடும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப சகஜம். இதில் இந்த வலையிலிருந்து வெளியில வர முடியாமத்தான் நம்ம ரொம்ப தவிக்கிறோம். ஆனா சுவாமி அதை ரொம்ப ரொம்ப சாதாரணமா காட்டி கொடுக்கிறார். ரகசியத்திரை சாரத்துல காட்டி கொடுக்குச்சே, ஒருத்தன் நம்மளை வெய்யறானா என்னன்னு வெய்வான், அவன் போக்கிரின்னு வெய்வானா திருட்டு பயிலேன்னு வைப்பானா என்ன வெய்ய போறான். மாமா போக்கிரின்னு தான் வெய்யறான்னு வச்சுக்கோங்கோ, திருட்டு பயிலேன்னு வெய்யறான்னு வச்சுக்கோங்கோ. நாம போக்கிரித்தனம் பண்ணல, நாம ஒன்றும் திருட்டுத்தனம் பண்ணல, ஆனால் இருந்தாலும் அவன் நம்மளை சொல்லச்சே கோபமா வருது. என்னப்போ இப்படி சொல்லிட்டானே கோவிச்சுக்கிறோம் நாம. தேசிகன் சாதிக்கிறார், ஆமா போக்கிரி இப்போ போக்கிரியா இல்லை, இப்போ நாம திருட்டு பயிலா இல்லை. ஆனா என்ன இப்போ அவன் சொல்றது எதை தெரியுமா சொல்றான், நாம இது போல ஜென்மாந்திரத்துல இருந்திருப்போம், அது இருந்த போது இந்த மாதிரியான திருட்டு இந்த மாதிரி திட்டுக்கிட்டுலாம் வாங்கி உரைக்காம போயிருக்கோம், இல்லைன்னா திட்டே வாங்காம ஏமாத்திருப்போம். இப்போ நம்மிடத்துல இருக்கிற பழைய பாபத்தை அவன் ஞாபகப்படுத்துறான். நாம என்ன அப்படியே ஆதியிலேந்து அனாதியா இந்த ஜீவாத்மா ரொம்ப யோகினா ரொம்ப சுத்தமா பண்ண பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அத்தனை பாவத்தையும் மறந்து விட்டு இன்னைக்கு என்னமோ ரொம்ப சுவாமியாட்ட கம்பீரமா நின்றுக்கிறோம். நாம பண்ண பாவம் நிறைய இருக்கு, நாம மகா பாவி, அதைத்தான் ஞாபகப்படுத்துறான். ஐயோ நாம பாவம் பண்ணிருக்கோமே, இந்த பாவத்தெல்லாம் நாம மறந்துட்டோமே, இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல கொஞ்ச நாள் நன்னா இருந்துட்டோன்றதுனால, இந்த ஜென்மாவிலே நன்னா இருந்துட்டோன்றதுனால எல்லா ஜென்மத்திலையும் நன்னா இருந்துட்டோமா, பழைய பாவங்கள்லாம் மூட்டை மூட்டையா இருக்கே அதுக்கெல்லாம் எங்க கழுவாய், எப்படி நாம தீக்க போறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பையன் நம்மளை பார்த்து இன்னைக்கு போக்கிறீன்றான், படுபாவிங்கிறான், சொல்றான், ஐயோ அயோக்கியன்னு சொல்றான், திட்டுறான், திருட்டு பயலேன்னு சொல்றான். அப்படி நினைச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அப்படிதானே நினைச்சுக்கணும். நம்ம பழைய பாவம் எல்லாம் போயிடுதா, நம்ம என்னைக்குமே பாவியே கிடையாதா, என்னைக்குமே அப்படியே புண்ணியாத்மாவா அப்படின்னு நினைச்சுடா, இதனால் இதுவே போறோம். என்ன இது பிபி மாதிரியே சாப்பிட வேண்டாம், அடுத்தவன் திட்டினான்னா வரக்கூடிய பிபி இருக்க, இந்த மாதிரி நினைச்சிருந்தாலே போறோம், தானே சாந்தமா போயிடும். அவன் திட்டினான்னா திட்டினது நல்ல காலம் ஞாபகப்படுத்துறானே அப்படின்னு அவனை பார்த்து, ஐயோ நல்ல மனுஷா நீ, எனக்கு நான் பண்ண பழைய பாவத்தை நான் மகாபாவின்றத ஞாபகப்படுத்தினேன் அவன் விஷயத்தில் உபகார சிந்தையும் அப்படின்னு நல்லக்கா நல்லதா ஞாபகப்படுத்தினவான்னு அவனிடத்துல தேங்க்ஸ் சொல்லணுமோ. அந்த மாதிரி தேசிகன் அப்படி இருந்தார். அதுக்காக யாராவது தேசிகனை வச்சா அவர் எப்படி எடுத்துப்பார் அப்படிங்கிறத மற்றவாளுக்கு இப்படிதான் நடந்துக்கணும்னு உபதேசம் பண்றார் ரகசிய திரைசாரத்துல. நான் அப்படி இருக்கேன்னு அவர் தானே சொல்லிக்கல, ஆனா அவர் அப்படி எழுந்தருள் இருந்தார்ன்றது அவர் குமாரர் பார்த்திருக்காரோ இல்லையோ, அதனாலதான் சாதிக்கிறார் கல்யாண குணசாலினன். எழுதுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்றதுலாம் தேசிகனுக்கு கிடையாது, என்ன எழுதுறாரோ அதே தான் அது. யாராவது அவமானப்படுத்தினா உடனே பணிஞ்சு போயிடுவார் தேசிகன். பாதுகாசனம் பாதுகாசனம் சாதிச்சார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார், பிள்ளவகாச்சாருடைய தம்பி வந்து பிரமாதமா சண்டை போட்டார். பிள்ளவகாச்சார் சொல்லினார், வேண்டாம் தேசிகனிடத்துலாம் சண்டை போடக்கூடாது, மகான் பாவர், அவர்தான் தெய்வமா இருக்கார், அவரிடத்துல போகாதன்னு சொல்லியும் கேட்காம அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இன்னைக்கு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல ஆச்சாரிய ஹிருதயம் பெரிய வசத்தியான புஸ்தகம்னு சொல்லி அவளுக்கு பிரமாதமா, நம்ம எப்படி ராசியத்திரை சாரத்தை வச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவ அப்படியே கொண்டாடிக்கிறாளே ஆச்சாரிய ஹிருதயம்னு. அந்த ஆச்சாரியம் ஹிருதயம் ஏஜின அந்த மகான் தான் தேசிகனிடத்துல வந்து அப்படி அபச்சாரப்படுறார் அவர். ஒரு நாள் எழுத முடியுமா, நீ என்ன பெரிய கவியா, ஒரு ராத்திரியில 1000 ஸ்லோகம் எழுதுவியா அப்படின்னு. ஆ சரி ஏதோ பெரியவாள் சொன்னால் போட்டின்னு ஏற்பட்டாச்சு. ரங்கநாதருடைய திவ்ய மணிபாதுகைகளுடையதான ஒரு கட்டளை, நாம் இந்த தேசிகன் சம்பிரதாயத்திலே பண்ணவாளுடைய பரமபாகியம் பாதுகாசனம் இன்னைக்கு அவதரிச்சாச்சு, மறுநாள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் சுவாமி, ரங்கநாதன் திருவடிகளிலே வந்து சமர்ப்பிக்கிறார். அந்த சுவாமியும் வந்தார், மூஞ்சி தொங்கி போச்சு, 300 ஸ்லோகம்தான் எழுதிட்டு வந்தார். பதகமல சகசிரம்னு பேர் டைட்டில் போட்டு எழுதினார், 300 ஸ்லோகம்தான் வந்தது, அதுக்கு மேலே வரல. 300 ஸ்லோகம் எழுதுறது ஒன்றும் சாமானிய விஷயம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் இந்த ஆச்சாரியனிடத்துல இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல கல்யாண குணங்கள் இருந்தால் துவேஷிப்பாளோ, போட்டி போட்டுன்னு வருவாளோ, நீ என்ன பெரிய கவியானி, நீ கவி சிம்மமானி, எழுதி காட்டுவையானி, 1000 ஸ்லோகம் பண்ணுவியானி, நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லுவாளோ. அவர் தான் ஆச்சாரிய ஹிருதயம்னு எழுதியிருக்கார், வச்சனபூஷணம் எழுதினார் அவருடைய அண்ணா புள்ளலோகாச்சாரியர், இவர் ஆச்சாரிய கிரதயம் எழுதினார். இதெல்லாம் தான் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் வசந்த புஸ்தகமாக சொல்கிறான். இப்படி ஆனால் நான் இப்போ நமக்கு வேணால் இப்போ இப்படி கோபம் வருது, ஆச்சாரியன் நம்ம தேசிய நிலத்தில் இப்படி அபச்சாரப்பட்டாலேன்னு தேசிகன் அப்படி கோச்சிருந்தாரோ அப்படின்னா, அந்த சுவாமியை பார்த்த உடனே மனது உருகி போய் சொல்கிறார் அவர், சூதே சூக்கர யுவதிஹி சுதசதம் அத்தியந்த துர்பரம் ஜடிதீனர். சூதே சூக்கர யுவதிஹி சுதசதம் அத்தியந்த துர்பரம் ஜடிதி. ஐயோ, இந்த மாதிரி தேவன் மாதிரி வைக்கப்படலாமா? தேவர் 300 ஸ்லோகம் பேஜின்னு வந்திருக்கு, ரத்தனமாக இருக்குது ஒவ்வொரு ஸ்லோகமும். ஐயோ, பன்னி குட்டி போடும், அது வச்ச வச்ச வள 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 வளன்னு போட்டுரும் குட்டி. அவன் மடமடன்னு பன்னி குட்டி போட்டுருந்தேன், அதனால பன்னி குட்டி வசத்தியா? கஜகர்ப்பம்னு சொல்லுவா, யானை குட்டி போட்டுதுன்னா அந்த யானை எப்படி ஆக்கும்? நாளைக்கு பட்டத்து யானையா ஒசரம் அப்படி ஒசத்தியா இருக்கும் அது. அதனால தேவர் எழுதின ஸ்லோகங்கள்லாம் பட்டத்து யானை மாதிரி ஒசத்தியா இருக்கு. நான் எழுதின பாதுகாத்த ஸ்லோகங்கள்லாம் பன்னி குட்டி போட்டா மாதிரி இருக்கு சுவாமி. தேவர் இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவரிடத்துல போய் சமாதானப்படுத்துறாரு சுவாமி தேசிகன். என்ன இந்த மாதிரியான என்ன கல்யாண குணம் எங்க பிரபஞ்சத்துல பார்க்க முடியும்? அவரிடத்துல போய் இவர் ஏதோ அபச்சாரப்பட்டா போலே, என்னாலே தேவரில் அபச்சாரப்பட முடியா வெக்கப்பட முடியா ஆயிடுத்தே அப்படிங்கிறதான துக்கத்தை அப்படியே பரிமாறிக்கிறார். சூதே சூக்கர யுவதிஹி சுதசதம் அத்தியந்த துர்ஜரம் ஜடிதி. நான் பன்னி குட்டி போட்டாமலே போட்டுட்டேன் தேவர் இல்லை. எப்படின்னா ராஜா கொண்டாடுறதான பட்டத்தியான மாதிரி தேவர் சாதிச்சிருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகமும் வசத்தியா இருக்குன்னு அவரை தட்டி கொடுக்குறார் சுவாமி. அதனாலதான் அதான் தன்னை ஒருத்தர் அவமானப்படுத்தினா தான் அவமானப்பட்டுதான் நினைச்சுக்கிறவர் கிடையாது தேசிகன். அந்த தான் அதில் ஏதாவது தப்பு பண்ணினோமோன்னு நினைச்சுக்கிறவர் தான் தேசிகன். அதுதான் அவர் கல்யாண குணசாலினேன்னு. அது சொன்னது ஒருத்தர் நம்ம அவமானப்படுத்தினான்னா என்னவா அவமானப்படுத்துறான்னு கேட்டார். என்னவா அவமானப்படுத்துவான்? ஒருவேளை பார்க்கறதுக்கு நாம நன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ரொம்ப கருப்பாக இருக்கும், இல்லை வழுக்கத்துலையா இருக்கு, ஒரே பல்லு தெத்தி பல்லா இருக்கு, கண்ணு உருட்டையா இருக்கு, மொத்தத்தில் பார்த்தானா இது என்ன பார்த்தா மனுஷனா பிசாசான்னு கூட சொல்ல முடியாத அளவில் நம்ம உருவமே அப்படி இருந்ததுன்னா அந்த பக்கத்தை பார்க்குறோன்னு பரிகாசம் பண்ணுறான்னா, நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணுறான் பற்றியா, என்னவா பரிகாசம் பண்ணுறான், மூஞ்ச பற்றியா பிசாசு மாதிரி இருக்குன்றான், இல்லைன்னா ஏதோ சொல்கிறான் கருப்பாக இருக்கான் பற்றியா இருட்டு மாதிரி இருக்குன்றான் அப்படின்னு சொன்னான்னா, அது தேசியன் சாதிக்கிற ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குங்க. நாம்னு சொல்கிறது ஆத்மா தானே ஒழிய சரீரம் இல்லை. அவன் நம்மளை பார்த்து திட்டச்சே இந்த சரீரத்தை பார்த்து தான் திட்ட முடியும், அவனுக்கு இந்த ஆத்மாவை பார்த்து திட்ட முடியாது. இந்த ஆத்ம வஸ்து என்னன்னே தெரியாது, இருக்குன்னு தெரியாது, இல்லைன்னு தெரியாது. நாமும் உண்மையில் இந்த ஆத்ம வஸ்து தான். அவன் நம்மளை திட்டச்சே எதை திட்டுறான்னா, நமக்கே சொந்தம் இல்லாதான்னு இந்த உடம்பை பார்த்து அவன் திட்டுறான். நமக்கு சொந்தம் இல்லாத வஸ்துவை பார்த்து திட்டினான்னா நமக்கு ஏதாவது கோபம் வருமோ இல்லையா? நாம் இங்கே இருக்கோம், எங்கேயோ 10 மைல் 100 மைல் 1000 மைல் தள்ளி அங்கே ஏதோ ஒரு சாமான் கிடக்கிறது, அந்த சாமானுக்கு நமக்கு ஒரு உறவும் கிடையாது. அதை ஒத்தன் திட்டுறான், அதை ஒத்தன் திட்டினா நமக்கு துக்கம் வருமானா தெரியல. அதே போல தான் இந்த சரீரமும் நமக்கு சொந்தம் கிடையாது, நம் நம்முடையது கிடையாது. அவன் திட்டும்போது இந்த ஆத்மாவை பார்த்து திட்டக்கூடியவனும் கிடையாது. இதில் போய் நமக்கு என்ன வச்சிருக்கு? இந்த சரீரமானது நாம் பண்ண கர்மாவனாலே நம்முடையதுன்னு நாமும் மற்றவாளும் நினச்சிக்கும்படியாக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். கர்மா போச்சுன்னா இந்த சரீரமும் போச்சு. இந்த மாதிரி போக போகிற விஷயத்தை பற்றி துக்கம் என்ன வேண்டி இருக்கு? அதனால் நமக்கு ஏதாவது வருத்தப்படும்படியாக ஒன்று நடந்ததுன்னா அது நடக்கிறதேன்னு சந்தோஷப்படணும்னு நிர்தேசிக்கணும். அது எப்படி சுவாமி வருத்தப்படும்படியாக நடந்தால் அதுக்குன்னு இந்த சந்தோஷப்பட முடியுமான்னு கேட்டால், என்ன பண்ண பாவம் தானே வருத்தமாகிறது. இப்போ அது போகலன்னா என்னைக்கு தான் நமக்கு விடிவு காலம்? போகிறதேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். எது போறதுன்னா பண்ண பாவம் நமக்கு வருத்தமாக வந்து போகிறது என்று சந்தோஷப்பட்டுக்கோ. இன்னொன்னு, நம்மளை திட்டுறவன் இருக்கானே, எல்லாம் யாரால நமக்கு பாதிப்பு, அநியாயமான ஒரு பாதிப்பு ஏற்படுறதே, அவன் பாதிப்பு ஏற்படுத்துறவன் உண்மையில என்ன பண்றான் தெரியுமா? ஆத்ம துரோகமர்யாதம் மூடமுஜிதம் நிதராமனுகம் பேத நரகாச்சிஷ்மத் இந்தனம் அப்படின்னு. ஒருத்தன் யாராவது தனக்கே தானே கொள்ளிக்கட்டையை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுப்பானா? இந்த ஸ்லோகம் அதான் சொல்கிறது. ஒருத்தன் தனக்கே யாராவது கொள்ளிக்கட்டையை தானே சேர்த்து சேர்த்து வாங்கி வச்சுப்பானா? இதில் போட்டு இதை கொளுத்தி இதில் போய் நாம் படுத்துக்கணும்னு நினச்சிப்பானா ஒருத்தன்? ஆனால் நம்மளை திட்டுறவன் அந்த காரியத்தை தான் பண்ணுறான்னு. எப்படின்னா நம்ம அநியாயமாக திட்டினான்னா நம்ம பாவம் அவனுக்கு போகிறது. நம்ம பாவம் எப்பேற்பட்ட பாவம்னா, நம்ம பாவம் நமக்கு கொள்ளிக்கட்டை, நாம சேர்த்து வச்ச கொள்ளிக்கட்டை அது. இந்த கொள்ளிக்கட்டை அவன் என்ன பண்றான், உனக்கு எதுக்கு அந்த கொள்ளிக்கட்டை, நானே தூக்கி எனக்குன்னு வச்சுக்கிறேனேன்னு சொல்லி இந்த கொள்ளிக்கட்டையை தூக்கி அவன் என்ன பண்றான்னா நரகத்துல போய் ஸ்டோர் பண்ணிக்கிறானா. நரகாட்சி ஸ்மர் இந்தனம், நமக்குன்னு நாம சேர்த்து வச்ச கொள்ளிக்கட்டைகளை அவன் என்ன பண்றான், நம்மளை அனாவசியத்துக்கு அந்நியாயத்துக்கு பொய்யா திட்டிவிட்டு சத்தியமான சேத் பாபம் சபந்தம் அதிகச்சதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலே நம்ம கொட்டைகளைகளெல்லாம் அவன் தனக்கு வேணும்னு சொல்லி தூக்கி எடுத்துட்டு போய் நரகத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். இதுக்காகனா இப்படியாக்கும் திட்டி மாற்றிக்கிறான், அவன் திட்டி மாட்டிக்கிறான் மாத்திரம் இல்லை மாற்றிக்கிறான். என்ன நம்ம பாவத்தெல்லாம் அவன் மாற்றிக்கிறான். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது அப்படின்னு, சபதா எத்கிருதம் புண்ணியம் சபியமானந்த கச்சதி. அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன சந்தோஷப்படுறதுக்குன்னு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கானோ, அவன் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சுருக்கானா, சந்தோஷத்தை சேர்த்து வச்சுருக்கானா, அவன் அந்தஸ்துகள் வச்சிருக்கானா, எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னா இப்போ அவன் எனக்கு என்னத்துக்கு இந்த சந்தோஷம், எனக்கு என்னத்துக்கு இந்த ஐஸ்வர்யம், எனக்கு என்னத்துக்கு இந்த நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறியாமல் தூக்கி நம்மக்கிட்ட போட்டுருவானா. இப்படி புண்ணிய பாபத்தை மாற்றிக்கிறோம் எப்போன்னா எவன் நம்மளை அநியாயத்துக்கு திட்டுறானோ அப்போது, எப்போ எவன் ஒருத்தன் நம்மளை அந்நியாயத்துக்கு திட்டுறானோ அவன் வெய்யும் போது இந்த ஒரு பெரிய காரியம் ஒன்று நடக்கிறது. என்னென்ன சப்யமானசி ஏற்பாவம் சபந்தம் அதிகச்சதி சபதா எத்கிருதம் புண்ணியம் சப்யமானந்த கச்சதி. அதனால திட்டும் போது அவனுடைய புண்ணியம்லாம் நமக்கு வந்துடுறது, நம்முடைய பாவம்லாம் அவனுக்கு போயிடுறது. இது மொத்தத்தில் என்ன நடக்கிறதுன்னா இது அந்நியாய எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. அவன் நம்மளை அந்நியாயம் திட்டினான்னா அந்நியாயத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் நடந்து போகிறது. ஐயோ பாவம், அவன் எதுக்கு பாவம் இப்படி நம்ம கொள்ளிக்கட்டையெல்லாம் அவன் தூக்கி போட்டுண்டு அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் லாபம் சந்தோஷத்தெல்லாம் நம்ம கொடுக்குறானோ. இப்படி ஒரு அஜ்ஞானியா ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணுவானா லோகத்தில், யாராவது லோகத்தில் இப்படி ஒருத்தன் சொல்லுவானா, லோகத்தில் யாராவது ஒருத்தன் தன்கிட்ட இருக்கிற நிறைய பர்ஸு மொத்தம் அப்படியே வச்சு அந்த பர்ஸுக்குள்ளே சூட் கேஸ்க்குள்ளே அவ்வளோ பணமும் அவ்வளோ நகையும் இருக்குது, அதை எடுத்து கையில் கொடுத்துட்டு இந்தாப்பா இதுக்குள்ளே நிறைய சூட் கேஸும்னா இல்லை நிறைய ஐஸ்வர்யமும் பணமும் நிறைய வச்சுருக்கேன், இதை நீ வச்சுக்கோ, உங்ககிட்ட உன்னோட பாக்ஸில் என்ன இருக்குது, என்ன பேப்பரா கந்த கடுதாசி ஏதாவது வச்சுருக்கியா, அந்த சூட் கேஸ் எங்கிட்ட கொடு நான் அதை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு லோகத்தில் எவனாவது பண்ணுவானா, இந்த காரியத்தை பண்ணுறானே இவன் அநியாயத்துக்கு திட்டிவிட்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே, இவன் ஏமாந்து போகிறானே என்று அவன் விஷயத்திலே கிருப்பையோட இருக்க வேணும்னு அவர் தேசிகம் அவனிடத்திலே. ஐயோ பாவம் இப்படி கெட்டு போயிட்டானே இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அவனிடத்திலே நாம் கிருப்பையோடு இருந்தா ஆஹா இந்த மாதிரியான ஒரு பெரிய லாபம் இருக்குன்னு தெரிஞ்சால் நமக்கு பிபி மாதிரியாக வேண்டாம் சரி மோல்யோ ஆஹா இதுக்கு இருக்குன்னு இதுவே சந்தோஷம் மாதிரியாக போச்சு. தேசியனுடைய ஸ்ரீ சூக்துகளில் அப்படி உள்ள நுழைஞ்சினா அவர் அவர் அனுஷ்டிச்சு காட்டினதான ஒரு நல்ல கல்யாண குணங்கள் இருக்கு, அதை நமக்கு எடுத்து சொல்கிற அழகும் அந்த எடுத்து சொல்கிற அழக நம்ம நல்ல சந்தர்ப்பங்களில் நம்ம ஆச்சாரியால் நமக்கு காப்பாற்றி வச்சிருக்கிற அந்த ஒரு பெருமையும் அது. இந்த அழகும் இந்த ஒரு லாபமும் சொல்லி மாளாது தேசியன் அவ்வளவு அழகாக சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை எடுத்து இதெல்லாம் ரகசியத்திரைசாரத்திலே ஆச்சரியமாக சாதிக்கிற விஷயம் அது. இதே போல தேசிகன் எல்லா கிரந்தங்களையும் நல்ல விஷயங்கள் என்பது தேசிகன் இடத்துல என்னைக்கும் தொட்ட இடத்துலலாம் நல்ல விஷயங்களாகவே சாதிக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அது சொன்ன மொத்தத்தில் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டுறார். அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத காட்டுறார். அவர் எப்படி இருந்தார்னா கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்தியும் பிரேமிவாதிசியம். யமன் வந்தால் கூட பயப்பட போகிறது இல்லைன்னுட்டார். அவர் ஏன்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் வசத்தியாக தானே பரமபதம்னு பெரிய வாழ்வாக வாழ போகிறோம், நாம் எதுக்கு பயப்படணும், யமன் வந்தால் கூட பயப்பட போகிறதில்ல. கிருதகிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்தியும் பிரியமிவாதிசியம். ரொம்ப நாளாக வராமல் வரேன் வரேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு நல்ல விருந்தாளி அவன் வந்தான்னா ஐயோ வந்தேப்பான்னு எப்படி சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரியாக்கும் யமன் வந்தால் கூட அப்படித்தான். ரொம்ப நாளாக வரேன் வரேன்னு சொல்லிவிட்டு வராமல் இருந்த வந்த விருந்தாளி மாதிரி யமன் வந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு தேசிகம். கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்தியும் பிரியமிவாதிசிம் பிராயேன அகிருகிருத்தியத்வான் மிருத்தியோரு திஜதேஜனா. ஏன்னா சரணாகிதி சரியாக பண்ணிக்கல, ஒருத்தருக்கும் சரணாகிதி தெரியல, இந்த சம்பிரதாயம் தெரியாதவனாக இருந்தான்னா அவன் தான் யமனுக்கு பயப்படணும். நம்ம சரணாகிரி சம்பிரதாயம் தெரிஞ்சிருக்கு, ஆச்சாரியால் நல்ல வழியை காட்டியிருக்கா, நம்ம சரணாகிதி பண்ணிட்டாச்சுன்னா இதுக்கு மேலே இந்த ஆத்மாவானது ஓஹோன்னு எப்படி பரமபதநாதனோட சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை அப்பேற்பட்ட பெரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கச்சே, இதே நம்ம யமன் வந்தான்னா அப்பா வந்தேப்பா நீன்னு சந்தோஷப்படுவேன்னுட்டார் தேசியம். அது மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு கூட ஆசைப்பட்டு சாதிக்கிறார். அதனால அந்த தேசியனுடைய கல்யாண குணங்கள்னு பார்த்தா அது எப்படி ஆகும், ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், என்று. இது இப்போ நாம் சொன்னதெல்லாம் பெரிய வேதாந்தமெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இன்னும் வேதாந்தம்ன்றது இன்னும் அடுத்த பட்சத்தில் இருக்குது. அவர் எப்படி வசந்த சிஷ்யனாக இருந்தார், எப்படி வசந்த ஆச்சாரியனாக இருந்தார்னு சொல்லச்சே, அது இன்னும் சொல்ல வேண்டிய அம்சம் அது ரொம்ப வசதியாக இருக்குது. ஆனால் இப்போ நாம் இப்போ அநேகமாக உபன்யாசம் ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆயிடுத்து போல இருக்குது. 1 மணி நேரத்தில் இவ்வளவு தான் சொல்ல முடிஞ்சது. இதே போல் சொல்லிகிட்டே இருக்கலாம். இது தேசிகன் எப்படி கல்யாண குணசாலியாக இருந்தார் அப்படிங்கிறதுக்காகவே 1 வருஷம் சொல்லலாம் போல இருக்கு. அது மாதிரி தேசிகன் அவர் சொன்னார். இப்போ நாம் இப்போ இங்கே இருக்கச்சே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்க ஆசைப்படுறோம், அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பயப்படுறோம். சின்ன விஷயங்களே பெரிய விஷயங்களாக நினச்சிக்கிறோம், அதே மாதிரி சின்ன விஷயங்களே அதுக்காக அது பயப்படுறதும், சின்ன விஷயத்தை பார்த்து பயப்படுறதே பெரிய விஷயமாக நினச்சி பயப்படுறோம், சின்ன விஷயத்தை பார்த்து ஆசைப்படச்சவே பெரிய விஷயமாக நினச்சி ஆசைப்படுறோம். இது போல் இருந்துட்டுருக்கோம். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்னு அழகாக காட்டுற ராசி திரைசாரத்தில் தான். அதுவும் எப்படின்னா எப்படி ஆகும், அந்த சீத பிராட்டி அசோகவனத்தில் இருக்கச்சே, அந்த அசோகவனமானது ரொம்ப வசதியான வனம். அது சாமானியம் கிடையாது. சாதாரணமாக நம்ம கார்டனர்னு வச்சு ஏதோ நல்ல தோட்டம்லாம் வளர்ப்போம், ஏதோ கிடைக்காததான நல்ல செடி கொடிகள் பழமர மர வகைகள் எல்லாம் வளர்க்குறவா உண்டு. ஆனால் அந்த லங்கையில் இருந்த அசோகவனம்ன்றது இருக்க, அதுக்கு கார்டனரே யார் அப்படின்னா அந்த வசந்தன் என்கிற தேவதை. ஒரு ருதுவுக்கு ஒரு தேவதை உண்டு, வசந்தம்ன்றது அது. அந்த வசந்தம்ன்ற தேவதையே கூட்டும் அங்கே வச்சு அவன் வேலை வாங்கிட்டு இருந்தான் ராவணன். அதனால் அந்த தோட்டமானது எப்படி இருக்கும்னா அத்தியாசிரியமாக இருக்கும். அதுவும் அது இருக்கிற பழங்கள்லாம் நிஜமாகவே நாம் சொல்லுவோம் அப்படியாக்கும், அப்படியே அப்படியே கோல்டு மாதிரி இருக்க, நிஜமாகவே சொர்ணமாகவே இருக்கிற பழங்கள், அப்படியே சொர்ண சத்தோடு இருக்கிற ஆச்சரியமான பழங்கள், அந்த மாதிரியான பழங்கள், அது புஷ்பங்கள்லாம் அவ்வளோ வசதியாக இருக்கும், ரமணீயமாக. தேவலோகத்திலே இருக்க இந்திரனுடைய உத்தியானவனமாக்கும் பிச்சை வாங்கனமாக்கும் அந்த மாதிரி அசோகவனம். அது அதை வர்ணிக்கிறார் அங்கே வால்மீகி வர்ணிக்கிச்சு. தாயார் எப்படி இருந்தா அப்படின்னா, நைஷாவஷ்யதி ராட்சஸ்யோ நேமான் புஷ்பஃபலத்ருமான் ஏகஸ்தகிருதயா நூனம் ராமமேவானுபஷ்யதி ஏகஸ்தகிருதயா நூனம் ராமமேவானுபஷ்யதி சங்கல்பய சம்யுக்தைஹி அந்தீமிவ மனோரதைஹி. எப்படி இருந்தா சீதான்னு அவர், நாம இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிற தோட்டத்தில், ஒரு தோட்டத்தில் இருக்கோம் நாமன்னா அந்த சுற்றி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற புஷ்பங்கள்லாம் ரொம்ப என்ன அழகாக இருக்குது, என்ன அழகழகாக இருக்குது, பழங்கள்லாம் பார்க்குறோம் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு. ஏதாவது அந்த பழத்தை பார்த்தான்னு, அதுவும் சாதாரணமாக ஒரு தோட்டத்தை வழியாக போகிறோம்னா யார் தோட்டமாக இருந்தாலும் சரி, நாமே அந்த தோட்டத்தை வழியாக போச்சு, அப்படியே மாம்பழம் அப்படியே கை கெட்ட தொங்கிட்டு இருந்ததுன்னா உடனே பறித்து சாப்பிட்லான்னு சாப்பிட்றாளோ இல்லையோ ஆசையாவது படுவா. அந்த மாதிரி தான் ஜனங்கள் 99% இருப்பா. யாரோ சிலர் தான் ஐயோ நமக்கு தேவையில்லை, நமக்கு உரிமை இல்லாத பழம் அப்படின்னு தொடாமல் இருப்பா. அங்கேயோ அசோகவனத்தில் சீதையை கொண்டு வந்து வச்சு சீதைக்கு தான் இந்த லங்கையே சொந்தம்னு சொல்லி வச்சுருக்கான் ராவணன். அப்படி இருக்கச்சே கூட அந்த அசோகவனத்தில் இருக்க அத்தனை பிராட்டியானவள் அசோகவனத்தில் இருந்தபோது ஒரு நாளும் ஒரு பருக்க சாதம் கூட சாப்பிடலை. பட்டினியாகவே இருக்கா, 1 வருஷமும் பட்டினியாக இருக்கா. அதெல்லாம் எப்படி இருந்தால் ஏது இருந்தால் அது இன்னொரு சந்தர்ப்பம். இப்போ அந்த ராமனுடைய அந்த பிரபாவத்தையே நினைச்சுட்டு அந்த ராவணனுடைய லங்கையில் இந்த லங்கையிலே இருந்து ஒரு நாள் அவன் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா கூட புத்தி மாறி போயிடும். என்னம்மா நமக்குன்னு பார்த்து எவ்வளவு டேஸ்ட்டாக பக்குவமாக இந்த ராவணன் நம்மளை நன்னா தான் கவனிச்சுக்கிறான்னு அந்த நினைப்பே வரக்கூடாது. அந்த பாவம் நாம் பண்ணக்கூடாதுன்னு லங்கையில் இருந்தபோது லங்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் சாப்பிடணும்னே நினைக்காம அப்படியே முழு பட்டினியாக இருக்கா, முழு அப்படியே 1 வருஷமும் பட்டினியாக இருக்கா. ஒரு சீதை அங்கே லங்கைக்கு வந்த உடனேயே லங்கையில் சிறை வச்ச உடனேயே தேவலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்தான். அம்மா இந்திரன் இந்த சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சாருமா, நீங்கள் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்மா அப்படின்னு ஒரு சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சான்னா அந்த சாப்பாடு அப்படியே கையில் அந்த பிரசாதத்தை வாங்கினா, அதை வாங்கி அப்படியே பூமியில் வச்சா, என் பிரபு என்றைக்கும் க்ஷேமமாக இருக்கணும், இந்த ஆகாரம் என்னுடைய பிரபுவுக்குன்னு அந்த சத்தும் சாமர்த்தியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பூமியில் அந்த ராமலக்ஷ்மணனுக்கு அந்த பிரசாதத்தை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒரு அம்சம் அதை சுவீகரிச்சுண்டா அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம் வரும். அவ்வளோதான். அது ஒன்றை தவிர சீதை ஒரு நாளும் அந்த லங்கையிலே ஒரு ஒரு தண்ணி கூட குடிச்சவ கிடையாது. ஒரு தீர்த்தம் சுவீகரிச்சிக்கல, ஒரு பிரசா ஒரு பருக்க பிரசாதம் சாப்பிடலை.
ஏன்னா இந்த லங்கையில இருக்கிற இந்த ராவணனுடைய லங்கையில இருக்கிற ஒரு வத்துவத் தொட்டு நாம நம்ம சரீர போஷணம் பண்ணினாலும் அது நம்மளை ராவணன் நம்மளை நன்னா தான் பாத்துக்கிறான் அப்படின்னு நினைக்க தோணிடும். அந்த பாவம் வரக்கூடாது அப்படின்னு இருந்தா அதான் சொல்றாரு. வெறும் எப்படியாக்கம் சீதை அங்க வால்மீகி சாதிக்கிறார், எப்படியாக்கம் சீதையானவள் இந்த அங்கையில இருக்கச்சு அந்த அசோகவனத்துல இருந்து அத்தனை அழகழகான புஷ்பங்களை பார்த்து ரசிக்க மாட்டா, அழகழகான பழங்களை பார்த்து ரசிக்க மாட்டா, தான் பசிக்குன்னு சாப்பிடணும்னு நினைக்க மாட்டா. எப்படி ஆகும், எனக்கு பெருமாள் தான் எல்லாம், பகவான் இருக்கான் எல்லாத்துக்கும் பெருமாள் தான், தன் என்னுடைய ஆகாரமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் பெருமாளோடைய என்று எப்படி ஆகும் ஏக மனசோடே இருந்தாலோ அதுபோலே இங்க இருக்க வேண்டிய காலத்திலே நமக்கு வாழ்நாள் எப்படி இருக்கணும்னா எனக்குன்னு வரக்கூடியதான சந்தோஷங்கள், எனக்குன்னு வரக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பெருமாளோடையே என்று இருக்கணும், அதுதான் இந்த பிரபந்தனுக்கு இருக்க வேண்டியதான வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப அழகா அந்த சீதையினுடையதான எக்ஸாம்பிள் எடுத்து அப்படி காட்டுறாரு. நயமா எப்படி இருக்கணும்னா நைஷா பசி பசியத்தி ராட்சசியா அப்படின்னு, அந்தந்த ராட்சசிகள் அப்படி பயமுறுத்துவாளே, ஊரு ஊருன்னு வந்து அப்படியே முகத்தை காட்டி அப்படியே கொன்னுடுவேன் அப்படின்னு சூலத்தெல்லாம் எடுத்து குத்துவாளேன்னு, அவ என்ன சூலத்தை எடுத்து என்ன ஓங்கினாலும் சரி எனக்குன்னு என் பிரபு ரக்ஷகன் இருக்கிற வரைக்கும் இந்த சூலங்கள் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற விசுவாசத்தோடைய ஒரு க்ஷணமும் பயப்படலை, ஒரு க்ஷணமும் சந்தோஷமும் படலை, பயப்படலை. இந்த இந்த ராட்சதிகளை பார்த்து பயப்படவும் படலை, அந்த அசோகவனத்தில் இருக்கிற அம்சங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷமும் படலை. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபஷதி, என் சர்வேஸ்வரன் என் பிரபு இருக்கான் என்று அந்த பிரபுவோடையே நினைப்பு, அதனாலேயே சந்தோஷம், அதனாலே ஒரு வாழ்வாக இருந்தாள் அப்படி இருக்கணும் அப்படின்னு தேசிகன் இருக்கணும்னே சாதிக்கிறாருங்க. நாம் எப்படி இருப்போம்னா இந்த மாதிரி தான் ஒரு பிரபந்தன் என்கிறவன் பகவானையே ஸ்மரிச்சுண்டு பகவானோடைய நமக்கு எல்லா சந்தோஷங்களும் நினைச்சுண்டு இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். இது பெரிய தபஸ்விகளுக்கு வரக்கூடிய பக்தி யோகத்திலே வர வேண்டிய தசை அது. அந்த தசையிலே ஒரு அம்சமாவது நமக்கு என்றைக்கும் நடையாடி கொண்டிருக்க வேணும் அப்படிங்கிறதுனாலே சாதிக்கிறார் தேசிகன். இப்படி இருந்தார் தேசிகன், அதனால தான் தேசிகன் எதனாலையும் சம்சாரத்திலே வரக்கூடிய எந்த கிளேசங்களினாலும் பயந்தவர் கிடையாது, சம்சாரத்திலே வரக்கூடிய எந்த லாபங்களினாலும் சந்தோஷப்பட்டவர் கிடையாது. அதைத்தான் சொல்றார் அவர், சம்பாவனா யசி காலகூட்டா சபா புஜங்கி குணபம் தருண்யான்னு, சபா புஜங்கி குணபம் தருண்யா சபா புஜங்கின்னு. ஒரு சபையிலே போய் ஒரு பெரிய பேரா வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டான், எப்படியாக்கும் ஒரு கூட்டத்தை கண்டா ஒரு பாம்பானது விலகித்தான் போகணும்னு பார்க்குமே ஒழிய அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து போய் எல்லாரையும் கடிச்சுட்டு அப்படியே தான் தான் பெரிய எல்லாரையும் சாகடிச்சோம்னு நிமித்துக்கணும் அந்த மாதிரி நினைச்சுக்கோமான்னா ஒரு பாம்பு, அது மாதிரி இல்லை. அதனால அந்த கூட்டத்தை விரட்டி விட்டு தான் ஒரு பெரிய தலைவி ஆகணும்னு நினைக்காதே ஒரு பெண் பாம்பு, அது மாதிரி ஆக்கும் தேசிகன். எந்த ஒரு கூட்டம் ஒரு பதவி ஒரு பிரமாணம் ஒரு ஒரு அந்தஸ்துன்னு சொன்னால் அதை விட்டு விலகி இருப்பார் எங்கள் அப்பான்னார் தேசி சுவாமியுடைய குமாரர். சம்பாவனாயசி காலக்கூட்டாக, ஒரு ஒரு தட்சிணை வாங்குறதுன்னா அப்படியே காலக்கூட்ட விஷத்தை வாங்குற மாதிரி பயப்படுவார். ஒரு சபையை பார்த்து அதில் ஒரு பெருமை வருதுன்னு சொன்னால் நமக்கு எதுக்கு இத்தனை பெருமை தேவையில்லாத, ஆத்மாவுக்கு பெருமைக்கும் எந்த உறவும் கிடையாதுன்னு ஒதுங்கி போவார். அதை விட என்னென்ன குணப்பம் தருண்யா அப்படின்னு மகான்களுடையதான திருஷ்டியை சொல்கிறேன், கடைபிடிப்பதற்கு முடிஞ்சதுன்னா ரொம்ப விசேஷம்தான். எப்படி ஆக்கும்னா ஒரு பெண்ணை பார்க்குறான்னு ஒரு புருஷன், அதை பார்த்தான்னா எதனாலே மயங்குறான்னு அந்த பெண், ஒரு பெண்ணிடத்துல புருஷாளுக்கு ஸ்திரீ ஸ்திரீக்கு புருஷா பரஸ்பரம் இந்த உபன்யாசத்தை பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அவள் புருஷ விஷயமா இதை நினச்சி பார்த்துக்கலாம், புருஷால் கேட்டிருந்தால் ஸ்திரீ விஷயமா நினச்சி பார்த்துக்கலாம். அது சொல்லச்சே பெரியவாளுடைய திருஷ்டி எப்படி இருக்கும்னா ஒரு பெண்ணை பார்க்குறா, அந்த பெண்ணை பார்க்கச்சே ரொம்ப கவர்ச்சியாக இருக்கா, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அப்படியே ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப பிரேமமாக இருக்கா, எல்லாம் உண்டு. ஆனால் அந்த பெண்ணன்றவள் யார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலாம் பார்த்தா அஞ்சு கோஷம் அவளிடத்துல இருக்குது. அது என்ன கோஷம்னா, அது முதல்ல ஆகார கோஷம்னு ஒன்று இருக்குது, பிராணகோஷம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மனக்கோஷம்னு ஒன்று இருக்குது, விஞ்ஞானமய கோஷம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஆனந்தமய கோஷம்னு இருக்குது உபனிஷத் சொல்கிறது. இதெல்லாம் தான் அந்த சுவாமி தேசிகனுடைய திருஷ்டினாலே எப்படியாக்கும் ஒரு சுகங்களை சுகம் இல்லைன்னு அது உண்மையாக பாவிச்சுக்கிறதான மனப்பக்குவம் இதனாலேயா இப்படியான ஒரு சிந்தனையினாலே வருது அப்படின்னா, ஒருத்தர் இடத்துலேயே நாம் என்ன பார்க்க, அவள் இடத்துல அஞ்சு விஷயம் இருக்குது, என்னென்னா ஆகாரத்தினாலே உண்டானதான அந்த எலும்பு சத சரீரம் அப்படின்றது ஒன்று இருக்கு, ஒருத்தர் இடத்துல அது இருக்கு. அதுக்கடுத்தது அதுக்குள்ளேயே இன்னொரு சரீரம் ஒன்று இருக்கு, அது என்னென்னா பிராணசரீரம்னு பேர். அது உடம்பு பூரா இதே மாதிரி உடம்பினுடைய வடிவிலேயே இருக்கக்கூடியதான காத்து சஞ்சரிக்கிறத, அது அந்த சரீரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியதான இந்த சரீரம் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொன்று, அது இந்த சரீரம் பூரா இருக்கு. அதுதான் சொன்னா இது அன்னமய கோஷம்னா, முதல்ல சொல்லச்சே இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா அன்னமய கோஷம். அது கோஷம்னா ஒரு பெட்டின்னு வச்சுக்கோங்க, அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம் அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. பிராணமய கோஷமாக ஒன்று சரீரம் பூரா அப்படியே வியாபிச்சிருக்கு, அதுக்கு மேலே மனோமய கோஷம்னு ஒன்று, அதுவும் சரீரம் பூரா வியாபிச்சிருக்கு. அதனால தான் நமக்கு சிந்தனைகள்லாம் வருது, உணர்ச்சிகள்லாம் வருது, ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதோ இல்லையோ, அதெல்லாம் பார்க்குற சக்தி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த அந்த மனோமய கோஷத்தினாலே வரக்கூடியது. இதெல்லாம் போக இதுக்கு மேலே ஆத்மான்றதான ஒரு கோஷம் இருக்குது. அது என்னென்னா சரீரம் பூரா ஆத்மா தன்னுடைய தர்மபூத ஞானத்தினாலே வியாபிச்சு அப்படியே ஒரு ஞானமய கோஷமாக இருக்குது. இது மாதிரி நாலு கோஷம் சேர்ந்தால் தான் ஒரு மனுஷன் ஆக முடியும். ஒரு மனுஷன்னா இதில் நான் இதோட அஞ்சாவது கோஷம், அது என்னென்னா ஆனந்தமய கோஷம், அது பரிபூர்ண பிரம்மம். அந்த பரிபூர்ண பிரம்மமானது தான் எங்கும் நிறைஞ்சிருக்கச்சே நமக்கு சரீரத்துக்கு ஒரு இடத்த விட்டு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல தான் நாம் அந்த பிரம்மத்தோடே சேர்ந்து நாமும் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கோம். அதனால் இப்படி மொத்தம் அஞ்சு விஷயம் நிறைஞ்சிருக்கு நம்ம சரீரத்தில். ஒன்று என்னென்னா அன்னமய கோஷம் நிறைஞ்சிருக்கு, பிராணமய கோஷமும் நிறைஞ்சிருக்கு, மனோமய கோஷமும் நிறைஞ்சிருக்கு, அதே ஞானமய கோஷமான ஜீவாத்மாவும் தன்னுடைய தர்மபூத ஞானத்தினாலே நிறைஞ்சிருக்கு, பகவானும் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கார். இந்த மாதிரி இந்த அஞ்சும் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டு பிசைஞ்சு வச்சா எதுவோ அதுதான் சரீரம். இதில் நாம் என்ன பார்க்குறோம்னா அந்த அன்னமய கோஷத்தை மாக்கிறதான் பார்க்குறோம், வேற ஒன்றும் பிராணமய கோஷத்தெல்லாம் பார்க்க முடியாது. மனோமயம்லாம் முதலே அப்பாற்பட்டது, அது ஆத்மா அதுக்கும் அப்பாற்பட்டது, பிரம்மம் அதை விட தாண்டி இருக்குது, அதனால் எதையும் பார்க்க போகிறதில்ல. இப்போ இதில் இந்த அன்னமய கோஷத்தை மாத்திரம் பார்த்துட்டு ஒருத்தன் மோகிக்கிறோம். இதில் இருக்கிற உள்ளே இருக்கிற பிராணமய கோஷம் இருக்கு, அது எவ்வளோ வசத்தியாக இருக்குது, எவ்வளோ மட்டமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. பிராணமய கோஷம் வசத்தியாக இருக்குன்னா எப்படின்னா பிராணாயாமத்தினாலே யோகேஸ்வரால் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறாளே அதுதான் அது. பிராணமய கோஷம் அழகாக இருக்கான்னு தெரியாது, அதை விட மனோமய கோஷம் எவ்வளோ அழகுன்னு அடியோட தெரியாது. அவள் என்ன நினச்சிக்கிறா, அவள் மனசில் எவ்வளோ காமக்ரோதங்கள்லாம் இருக்குது, எவ்வளவு ஆக்கம், அவளுடைய சிந்தனைகள்லாம் அவ்வளோ பொல்லாத்தனம் இருக்குது இல்லை நல்லத்தனம் இருக்குது, இந்த மனோமய கோஷம் அடியோட கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு அப்பால் இருக்கிற ஆனந்தமய கோஷம் ஒன்றுமே, ஞானமய கோஷம் அது ஆத்மஸ்வரூபம், அது என்ன வஸ்து கருப்பாக சேர்ப்பான்னு அடியோட தெரியாது. அதுக்கு மேலே இருக்கிற பிரம்மமானது ஆனந்தம், அது ஒன்றும் அடியோட பேர் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத விஷயம் அது. இப்படி இருக்கிறதுல இந்த மனுஷனானவன் ஒரு புருஷனானவன் ஒரு பெண்ணை பார்த்து ரசிக்கிறான்னா எதை பார்த்து ரசிக்கிறான்னா பிராணமய கோஷத்தையோ மனோமய கோஷத்தையோ ஞானமய கோஷமான ஆத்மாவையோ இல்லை பிரம்மத்தையோ பார்த்து ரசிக்கிறது கிடையாது, வெறும் அன்னமய கோஷத்தை மாத்திரம் பார்த்து ரசிக்கிறான்னு. அவ்வளோதான் சுவாமி, இது அஞ்சில் ஒரு விஷயத்தை பார்த்து ரசிச்சுட்டு ஆஹா என்னமா இருக்குது என்னவா இருக்குன்னா இதுன்னா எப்படி இருக்குன்னா அன்னமய கோஷம்ன்றது இது வெறும் சாப்பாடுன்னு இது அதான் சொன்ன. இது வாஸ்தவத்தில் இந்த அன்னமய கோஷமானது அது எப்படி ஆகும், ஒரு பிணம் எந்த எப்படி இந்த பிராணமய கோஷமும் இல்லை மனோமய கோஷமும் இல்லை விஞ்ஞானமய கோஷமுமான ஆத்மா இதெல்லாம் புறப்பட்டு போனா விட்டு கீழே கிடக்கிற பிணத்துக்கும் இந்த மாதிரியான இப்போ இருக்கிற அன்னமய கோஷமாக நிமிந்து நிற்கிற இந்த சரீரத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது ரசிக்க வேண்டிய அம்சம் இதில் ஒன்றும் கிடையாது. உண்மையாக இதை ஏதாவது ரசிக்கணும்னு சொன்னால் எதை தெரியுமா ரசிக்கணும், அது பிராணாயாமத்தினாலே பிராணமய சரீரம் சுத்தமாக இருந்ததுன்னா ஆகா என்னமான பிராணசுத்தி இருக்குன்னு நினைக்கலாம். இல்லைன்னா மனோமயமான சரீரம் அப்போ அந்த கோஷம் அது அப்படியே காமக்ரோதங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக பரிபக்குவமாக அப்படியே பகவத் பக்தியோட ரசானுபவமாக இருந்ததுன்னா அதை ரசிக்கலாம். ஆன தர்மபோத ஞானம்னு ஆத்மாவானது அது பகவத் பக்தியோடய பூர்ணமாக நிறைஞ்சிருந்து அது அப்படியே அந்த ஏற்கனவே செய்திருக்கிற பாபங்களுடைய அதனுடைய சம்பந்தம் எல்லாம் இல்லாமல் புண்ணிய ரூபமாக இருந்ததுன்னா அதுவாவது ரசிக்கலாம். இந்த மாதிரி ரசிக்கிறதுக்கு உள்ள நல்ல விஷயங்கள் இருக்குச்சு, ஒன்றும் கிடைக்கவும் மாட்டேங்கிறது, அது நன்னாம இருக்க மாட்டேன்றது. ஆனால் இது வெளியில் இருக்கிறதான் இந்த வெறும் சாப்பாட்டு மூட்டை இருக்கு, இதை மாத்திரம் பார்த்து ரசிக்கிறதுக்கு என்னதான் பாவமோ அப்படின்றதான இந்த மனோபாவத்தினால்தான் ஒருத்தரை பார்க்கச்சே அந்த அந்த அஞ்சு கோஷத்திலே ஒரு கோஷத்தை பார்த்து பிரமிக்கிற அஜ்ஞானம் கூடாது அப்படிங்கிறதுனால அந்த அந்த ஒரு கோஷமும் அன்னமய கோஷமும் எப்படின்னா அது சவத்துக்கு சமானமானபடினாலே தேசிகன் அதுதான் சாதிக்கிறார். அவருடைய குமாரர் எங்கள் அப்பாவானவர்கள் குணபம் தருண்யகன்னு ஒரு பெண்ணை பார்த்து ரசிக்கிற சுவாவம்ன்றது எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாளும் கிடையாது. ஒரு பார்வை பார்த்து நன்னா தான் இருக்கா இவோ அப்படின்னு நினச்சிக்கிற எத்தனையோ கோடானு கோடி பேர் உண்டு. பசங்களோட சேர்ந்து சினிமாவை பார்த்துட்டு ஆஹா ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லி பசங்களும் தானுமா சேர்ந்து கெட்டு போற குடும்பங்கள் கோடானு கோடி இருக்கோ இல்லையோ, எல்லாம் உடம்பு பார்த்துட்டு தானே இருக்கும். உலகம் பூரா இப்படி தானே இருக்கு, எப்படி இருக்குச்சே எங்க அப்பாவானவர் எப்படின்னு பார்த்துருக்காரு. அவரை சொல்றாரு, ஒரு நாளும் ஒரு பெண்ணை பார்த்து ஆஹா இவ கண்ணு நன்னா இருக்கு, மூக்கு நன்னா இருக்கு, ஐப்ரோ சூப்பரா வெட்டின் இருக்கா அப்படின்னு பார்த்து அழகா இந்த மாதிரி நினைக்கிறவன் எங்க அப்பா கிடையாதுன்னு குணபம் தருண்யா எப்படி ஆக்கும், அப்படியாக்கும் ஒள்ளி இருந்தார்னு. இதெல்லாம் இப்ப சொன்னது இருக்க, இதெல்லாம் சிஷ்ய குணபூர்த்தி ஆச்சாரிய குணபூர்த்திக்காக சொல்லல, ஒரு மனுஷனா இருந்தே சுவாமி தேசிகன் அவ்வளவு உயர்ந்தவரா இருந்தார். அதனாலே கல்யாண குணசாலினி என்பதாக இன்னைக்கு நேரம் ஆயிடுத்து, நாலு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். அதே ஒரு மனுஷனா எப்படி உத்தமம், உத்தம மனுஷனா இருந்தார், உத்தம பிராமணோத்தம உத்தம பிராமணா இருந்தார், உத்தம சிஷ்யரா இருந்தார், உத்தம ஆச்சாரியனா இருந்தார் அப்படின்னு நாலு விஷயத்தை எடுத்து இத்தனை கல்யாண குணங்களினாலே பூர்ணமா இருந்தார்னு சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டு தான் சொன்னேன், இன்னைக்கு இதோட போறோம். வேணும்னா அடுத்த வாரம் எப்படி சிஷ்ய குணபூர்த்தியும் ஆச்சாரிய குணபூர்த்தியும் சுவாமி இடத்திலே நிறைஞ்சிருந்ததுன்னு தேசிக்கணும் அடுத்த வாரம் அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு இத்தோட போறோம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
அடியன் தாசன் பரம பாக்கியம், அடியன் அடுத்த வாட்டு அடுத்த வாரமும் இது பண்ணணும்னு ரொம்ப வேண்டிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அடியன்.
சரி,
கண்டிப்பா அடியன் தாசன்.
சரி.